بسم الله الرحمن الرحيم حي على الصلاة
ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إلا ملا الله جل شأنه وتعالى ويبهرند இறுதி தூதர் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருளால் நம்முடைய இந்த இஸ்லாமிய கல்வி குழும வகுப்பிலே இன்றிலிருந்து இன்ஷா அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் வகுப்புகளை நடத்துவதற்கு நாம் தீர்மானித்திருக்கின்றோம். அந்த வகையில் தஃப்சீர், அகீதா, ஃபிக் ஆகிய மூன்று பாடங்களும் மாதாந்திரம் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பிலே நடைபெறும். குறிப்பாக இந்த வகுப்பிலே கலந்து கொள்ளும்போது நாம் குறிப்பெடுத்து கொள்ளக்கூடிய பழக்கமுடையவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். வெறுங்கையோடு உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது என்பது உண்மையிலேயே நம்முடைய நேரத்தில் அல்லாஹு தஆலா நன்மை தந்தாலும் கூட பயன் குறைவானதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அறிஞர்கள் சொல்வார்கள், அல் இல்மு சைதுன் வல் கிதாபத்து கைதுஹு, கல்வி என்பது ஒரு வேட்டையாகும். அந்த வேட்டையாடப்பட்ட மிருகத்தை கட்டி வைப்பது எழுதுவதன் மூலம்தான் இருக்கிறது. ஃபகைத் சைதக பில் கிதாபா, எனவே நீ வேட்டையாடி இருக்கக்கூடிய இந்த கல்வியை எழுதுவதன் மூலம் பாதுகாத்துக்கொள் என்று சொல்வார்கள். எனவே நாம் எழுதிக்கொள்ள வேண்டிய, குறிப்பெடுத்து கொள்ள வேண்டிய கட்டாய தேவை இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பு ஆரம்பிக்கும் போது, அடுத்த மாதம் தஃப்சீர் வகுப்பை ஆரம்பிக்கும் போது, சென்ற அதாவது இந்த வகுப்பிலே எதை படித்தோமோ அதை கலந்துரையாடிவிட்டு தான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புக்கு செல்வோம் என்பதையும் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். இன்றைய இந்த வகுப்பின் முதலாவது பாடமாக நாம் தஃப்சீர் எடுத்திருக்கின்றோம். தஃப்சீரை பொறுத்தவரையில் தஃப்சீர் ஜுசு அம்ம ஜுசுவினுடைய தஃப்சீரை நாம் இந்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். தஃப்சீர் ஜுசு அம்மையை தேர்வு செய்தோம் என்றால், பெரும்பாலும் நம்முடைய தொழுகைகளில் நாம் ஓதக்கூடிய சூராக்கள் இந்த ஜுசுவிலே தான் இடம்பெறுகின்றன. எனவே தொழுகையில் நாம் உயிரோட்டத்தை பெற வேண்டும் என்பது இதனுடைய முதலாவது நோக்கமாக இருக்கிறது. அடுத்ததாக அல் குர்ஆனை புரிந்து கொள்வதற்கான ஒரு ஆரம்ப படியாக இது அமைய வேண்டும் என்பது. அடுத்ததாக இதற்காக நாம் தேர்வு செய்திருக்கக்கூடிய புத்தகம் ஷேக் முஹம்மது பின் சாலிஹ் அல் உசைமீன் ரஹ்மஹுல்லா அவர்கள் செய்த ஜுசு அம்மைக்கான தஃப்சீர். 100% அந்த தஃப்சீரையே நாம் தெளிவுபடுத்த மாட்டோம், அதை தழுவியதாக இந்த தஃப்சீர் இருக்கும். ஏனென்றால் சில இடங்களில் அவர் இலக்கிய பகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு செல்வார். அது நம்மை பொறுத்தவரையில் தமிழிலே படிக்கும்போது அது பிரயோசனம் குறைந்ததாகவும் சில நேரங்களில் சிரமமானதாகவும் ஆகிவிடும் என்பதால் அவ்வாறான விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த தஃப்சீரிலிருந்து தவிர்க்கப்பட்டு ஏனைய விஷயங்கள் அவருடைய தஃப்சீரை தழுவியதாகவே அமையும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த வகையில் முதலாவதாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்களை பற்றிய சில குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஷேக் உசைமீன் என்ற பெயர் பெரும்பாலும் மாணவர்களுக்கு அறிமுகமான ஒரு பெயர். நவீன காலத்தில் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை சேர்ந்த அல்லது சலஃபிய கொள்கையைச் சேர்ந்த அறிஞர்களில் மிக முக்கியமான ஒருவராக கருதப்படக்கூடியவர் தான் ஷேக் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உசைமீன். சுருக்கமாக ஷேக் உசைமீன், ஷேக் உசைமீன் என்று அழைக்கப்படுவார். கடைசி காலத்திலே இருந்த அவருடைய புகைப்படத்தை தான் நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள். அவருடைய முழு பெயர் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உசைமீன். இவர் ஹிஜ்ரி 1347 ஆண்டு ரமலான் மாதம் 27வது இரவில் சவுதி அரேபியாவிலே உள்ள அல் கசீம் என்ற ஒரு பிரபல்யமான பிரதேசத்தில் அல் உனைசா என்று சொல்லக்கூடிய ஊரிலே பிறந்தார். உனைசா அரபி சவுதி அரேபியாவில் இருந்தவர்களுக்கு தெரியும். ஷேக் உசைமீன் ரஹ்மஹுல்லா அவர்கள் தனது சிறுவயதிலேயே அல் குர்ஆனை மனனம் செய்துவிட்டார். இது பெரும்பாலும் உலமாக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பம்சம். இது அல் குர்ஆனை மனனம் செய்திருப்பார்கள். இப்போ அல் குர்ஆனை உண்மையிலே மனனம் செய்யும் போது நாம் ஆலிமாக வருவோமா என்பது பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. என்றால் நம்ம பிள்ளைகளை மனப்பாடம் செய்வதற்கு அனுப்புகிற வயது 6-7 வயதுகளில் அனுப்புகிறோம். அந்த நேரத்தில் யாருமே நினைப்பதில்லை, நான் ஒரு ஆலிமாக வருவேன், நான் இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு அறிஞராக வருவேன் என்பது தெரியாது. இருந்தாலும் அது ஒரு பெரிய உந்து சக்தி. சின்ன வயதிலே குர்ஆனை மனப்பாடம் செய்யக்கூடியவர்களுக்கு இயல்பாக இந்த உணர்வு வரும். அந்த சூழலும் அவர்களுக்கு அமைந்து விடுமாக இருந்தால் குர்ஆனை அவர்கள் முழுவதுமாக மனனம் செய்ய வாய்ப்பிருக்கிறது. எனவே குர்ஆனை சின்ன வயதில் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் மனனம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் வாய்ப்புள்ளவர்கள். அதில் குறிப்பாக இவ்வாறான ஒரு சிறப்பு அவர்களுக்கு உலகத்தில் கிடைக்க இருக்கிறது. மறுமையை பொறுத்தவரையில் மறுமையிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எல்லோரும் மஹ்ஷரில் எழுப்பப்படும் போது, மஹ்ஷரில் எல்லோரும் நிற்பார்கள். நிற்கும்போது அங்கே வித்தியாசமான தோற்றத்தோடு இருப்பவர்கள் முஅத்தின்கள், அதான் சொல்லக்கூடியவர்கள். முஅத்தின்களுடைய கழுத்து நீளமாக இருக்கும். அல்லாஹ் வித்தியாசப்படுத்தி காட்டுகிறான். மிகப்பெரிய ஒரு சிறப்பு அது. நம்முடைய சமுதாயத்தில் ஆக சீப்பான ஒரு விஷயமாக கருதப்படக்கூடியது பள்ளிவாசலிலே அதான் சொல்வது, அல்லாஹ்விடத்தில் மிக உயர்வான ஒரு வணக்கமாக அது கருதப்படுகிறது. எனவே அவர்களுடைய கழுத்துக்கள் நீளமானதாக இருக்கும். இரண்டாவது மஹ்ஷரிலே நடக்கக்கூடிய இன்னும் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், சிலருக்கு அல்லாஹு தஆலா கிரீடம் அணிவித்து கௌரவிக்கிறார். அதாவது ஒரு பாராட்டு விழா என்று நாம் இங்கே செய்கிறோமே, விருது வழங்குவது, பாராட்டு வழங்குவது, இவ்வாறு எல்லோரும் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் முதற்கொண்டு உலகம் அழியும் வரைக்கும் இருக்கிற மக்கள் எல்லோருமே ஒன்று சேர்க்கப்படுகிற நேரத்தில் சிலருக்கு பாராட்டு விழா நடக்கிறது. பாராட்டு விழா தலைமை யாருடைய தலைமை? அல்லாஹுடைய தலைமையிலே. அந்த பாராட்டு விழாவில் அவர்களுக்கு கிரீடம் அணிவிக்கப்படுகிறது தலையில் சில பெற்றோருக்கு. அப்போ அவர்களுக்கு ஏன் என்று புரியவில்லை. அவர்கள் கேட்கிறார்கள், எதற்காக வேண்டி இவ்வளவு பேர் இருக்கும்போது எங்களுக்கு மாத்திரம் இந்த கிரீடம் என்று கேட்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களுடைய குழந்தைகள் குர்ஆனை கற்றதனால் உங்களுக்கு கிடைத்த சிறப்பு. அல்லாஹு அக்பர். அப்போ இந்த விஷயம் தெரிந்தால் நிச்சயமாக நாம் எல்லோருமே நம்முடைய பிள்ளைகளை ஹாஃபில்களாக மாற்ற முயற்சியும். ஃபர்த் அல்ல, குர்ஆனை மரணம் செய்வது ஃபர்த் அல்ல. ஒரு குறிப்பிட்ட பகுதி மரணம் செய்து கொள்வது தான் ஃபர்த். நம்முடைய தொழுகைக்கு தேவையான, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானவற்றை மரணம் செய்து கொள்வது தான் கடமை. குர்ஆனை எல்லோரும் ஹெஃபில் செய்வது கடமை என்று நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லவும் இல்லை, உலமாக்கள் தீர்ப்பு சொல்லவும் இல்லை. ஆனால் குர்ஆனை மரணம் செய்தால் இவ்வாறான ஒரு மகத்தான சிறப்பு பெற்றோருக்கே இருக்கிறது என்றால், இப்போ பிள்ளைகள் மரணம் செய்தவர்களுக்கு எப்படி சிறப்பு இருக்கும் என்பதை நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் பெரிய அறிஞர்களாக வந்தவர்களை நாம் பார்க்கும்போது குர்ஆனை பெரும்பாலும் மரணம் செய்தவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். ஆரம்ப காலங்களில் இஜ்திஹாதுக்குரிய ஒரு நிபந்தனையாக குர்ஆனை மரணம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். முஜ்தஹிதாக ஒருவர் வர வேண்டும் என்றால் குர்ஆனை மரணம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். நவீன காலத்தில் அது அவசியமில்லை. ஏன் அவசியமில்லை என்றால், நவீன காலத்தில் குர்ஆன் வசனங்களை நினைத்தவுடன் தேடிக்கொள்ளக்கூடிய வசதி அவருடைய கைகளில் இருக்கிறது. இப்போ மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டால் மொபைல் ஃபோன்லேயே எந்த வசனம் என்று உடனடியாக தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவரிடம் இருக்கிற காரணத்தினால் அந்த ஷரத்தை நவீனகால அறிஞர்கள் குறிப்பிடுவதில்லை. எனவே ஷேக் முஹம்மத் பின் சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய சிறு வயதிலேயே அல் குர்ஆனை மரணம் செய்து கொண்டார்கள். சின்ன வயதிலேயே வீட்டிலே வைத்து அரபு இலக்கணம், அரபு இலக்கியம், பிறகு சில சிறிய முக்கியமான முக்தசரான புத்தகங்கள் இவ்வாறானவற்றை மனப்பாடம் செய்ய ஆரம்பித்தார்கள். அறிஞர்களாக வரக்கூடியவர்களிடம் நாம் பார்க்கக்கூடிய இன்னமொரு சிறப்பம்சம் தான் இது, முக்தசர் என்று சொல்லக்கூடிய சுருக்கமான புத்தகங்கள். உதாரணமாக கிதாபு தௌஹீத். கிதாபு தௌஹீதை பார்த்தால் இதில் இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்களுடைய பெரிய கருத்துக்கள் எதுவுமே இருக்காது. ஒரு தலைப்பு போட்டிருப்பார், ஃபதுலு தௌஹீத், தௌஹீதின் சிறப்பு. குர்ஆன் வசனங்களை குறிப்பிட்டிருப்பார், அதோடு தொடர்பான ஹதீஸ்களை குறிப்பிடுவார். இப்போ இதை மனனம் செய்வது, முழுக்க மனப்பாடம் செய்து கொள்வது. அதே போன்று உசூலு சலாசா என்று இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஒரு புத்தகம் இருக்கிறது. அதிலே ஒவ்வொரு முஸ்லீமும் அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான மூன்று அம்சங்கள், அதை மனப்பாடம் செய்வது. ஃபிக்ஹிலே உம்தா அல்லது உத்தா இவ்வாறான புத்தகங்கள் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் இவ்வாறு முயற்சி செய்திருப்பதை அவர்களுடைய வரலாற்றை படிக்கும் போது நாம் பார்க்க முடிகின்றது. அந்த வகையில் இமா ஷேக் முஹம்மது பின் சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்களும் சின்ன வயதில் சில முக்தசராத்துகளை மனப்பாடம் செய்து கொண்டார்கள். அது பிறகு அவர்களுக்கு மிகப்பெரிய பயனை அளித்ததை அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடிகிறது. இவர்களுடைய முதலாவது ஆசிரியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் இப்னு நாசிர் அஸ்-ஸஅதி ரஹிமஹுல்லா. யார் இவர் நாசிர் ஸஅதி என்பவர், யாருக்காவது தெரியுமா? சவுதி அரேபியாவில் இருந்த ஒரு மூத்த சலஃபி அறிஞர் தான் ஷேக் அப்துல் ரஹ்மான் இப்னு நாசிர் அஸ்-ஸஅதி. இவரை சுருக்கமாக ஷேக் ஸஅதி என்று சொல்வார்கள். இவர் அல் குர்ஆனுக்கு ஒரு விளக்க உரை எழுதியிருக்கிறார். அந்த விளக்க உரை தப்சீர், தப்சீர் உஸ்-ஸஅதி என்று பிரபல்யம் அடைந்திருக்கிறது. பெரும்பாலான இந்த கொள்கை பேசக்கூடிய, அதாவது சலஃபிய கொள்கையை பேசக்கூடிய அல்லது அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய கொள்கையை பேசக்கூடிய மக்களுக்கு, அதாவது மாணவர்களாக இருக்கிறவர்களுக்கு இவர்களை தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் கவலையான விஷயம் என்னவென்றால், நம்மை போன்ற மாணவர்களுக்கு இவ்வாறான அறிஞர்கள் காட்டப்படவே இல்லை. மிகப்பெரிய அறிஞர், இந்த குர்ஆன் சுன்னா பிரச்சாரத்திற்காக வித்திட்டவர்கள் இந்த காலத்திலே. ஆனால் இவர்களை பற்றி நமக்கு எந்த ஒரு அறிமுகமும் கிடையாது. நமக்கு ஆலிம்கள் ஒரு 10 பேரை சொல்லுங்கள் என்றால் நம்ம பட்டியலிடுவது சாதாரண மாணவர்கள் அல்லது ஒரு பாமர தரத்தில் இருந்து கொண்டு மேடையில் பேசுகிறவர்களை ஆலிம்கள் என்று நாம் பட்டியலிடுவோம். ஆனால் உலமாக்கள் உண்மையிலே தெரியாமல் இருக்கிறார்கள். இதுதான் இன்றைய காலத்தில் மிகப்பெரிய ஒரு சோதனை. அடிக்கடி நாம் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம், அதாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த சோதனைகளில், ஃபித்னாக்களில் ஒன்று என்ன? ரஃபுல் இல்ம், கல்வி உயர்த்தப்படும், ஜஹில் ஆட்சி செய்யும், அறியாமை ஆட்சி செய்யும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வி உயர்த்தப்படும் என்பதை சொல்லும்போது, இன்னல்லாஹ லா யன்தஸிஉல் இல்ம இன்திஸாஅன், அல்லாஹ் கல்வியை ஒரே அடியாக அப்படியே பிழுங்கி எடுத்து விடுவதில்லை. கல்வி உயர்த்தப்படும் என்று நான் சொன்னேன், அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் அப்படியே கல்வி குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் தூக்கி எடுக்கப்பட்டு விடும் என்று நினைத்து விடாதீர்கள். வ இன்னமா யக்பதுல் இல்ம பிகப்துல் உலமா, உலமாக்களுடைய உயிர்களை எடுப்பதன் மூலம் கல்வி உயர்த்தப்படும். அந்த நேரத்தில் உலமாக்களுடைய உயிர்கள் எடுக்கப்படும் போது மக்கள் என்ன செய்வார்கள்? எத்தஹிதுன்னாசு ரூஊசன் ஜுஹாலா, அறிவிலிகளை தலைவர்களாக எடுப்பார்கள். மக்கள் அறிவிலிகளை தலைவர்களாக எடுப்பார்கள். ஃபயதில்லூன, அவர்களிடம் போய் மார்க்க தீர்ப்பு கேட்பார்கள். தலைவர்களாக ஆக்கி கொண்டு அந்த அறிவிலிகளிடம் போய் மார்க்க தீர்ப்பு கேட்பார்கள். அவர்கள் எதில்லூன வயுதில்லூன், தாமும் வழிகட்டு அடுத்தவர்களையும் வழிகெடுப்பார்கள். உண்மை இன்றைக்கு பிராக்டிக்கலாக சமுதாயத்தில் பார்க்கக்கூடிய மிக கவலையான ஒரு தோற்றப்பாடு தான் இது. இன்றைக்கு சாதாரணமாக குர்ஆன் ஓத தெரியாதவர்கள், குர்ஆனை ஓத தெரியாதவர்கள் நம்முடைய சமுதாயத்தில் முஃப்திகள். ஹதீஸ் என்றால் என்ன என்று தெரியாதவர்கள் முஃப்திகள். அவர்களுக்கு பின்னால் பெரும் கூட்டம், அவர்களுக்கு பின்னால ஒரு பெரும் கூட்டம் இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்தான் பாதுகாக்க வேண்டும். இந்த காலத்திலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் உலமாக்களை தேடி தேடி அவர்களோடு நம்முடைய தொடர்பை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். நேரடியாக அல்லது எந்த வகையில் அவர்களோடு தொடர்பு ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டால் நம்மை நாம் இந்த வழிகட்ட கூட்டத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஃபயதுல்லூன வயதுல்லூன், அவர்களும் வழிகட்டு அடுத்தவர்களையும் வழிகெடுப்பார்கள் என்றால் அவர்கள் வழிகட்டிலே இருக்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய தெளிவான விளக்கமாக இருக்கிறது. இந்த ஷேக் முஹம்மது சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் முதலிலே ஷேக் அப்துர் ரஹ்மான் நாசிர் அஸ்-ஸஅதி ரஹிமஹுல்லா அவர்களிடம் தன்னுடைய கல்வியை தேடினார்கள். இவர்கள் எழுதி கிதாபு தௌஹீதுக்கு, இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்களுடைய கிதாபு தௌஹீதுக்கு அழகான ஒரு விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். அல் கவுலு சதீத் ஃபி மகாசிதி கிதாபு தௌஹீத், கிதாபு தௌஹீதினுடைய நோக்கங்களை தெளிவுபடுத்தக்கூடிய தெளிவான வார்த்தைகள் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதில் ஸ்ரீலங்காவிலே ஜமாத் அன்சார் சுன்னத்தில் முஹம்மதியா தமிழிலே தௌஹீதின் யதார்த்தங்கள் என்கின்ற பெயரில் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். முடியுமானவர்கள் அந்த புத்தகத்தை கண்டிப்பாக எடுத்து படித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஷேக் முஹம்மது பின் சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மிக பிரபல்யமான இன்னமொரு உஸ்தாது தான் ஷேக் அப்துல் அசீஸ் பின் அப்துல்லா பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள். இந்த ஷேக் பின் பாஸ் என்று அழைக்கப்படக்கூடியவர் இவருடைய சமகாலத்தில் இருந்தவர். அதிகமாக அவரிடம் போய் அகீதாவை ஹதீஸை ஷேக் உசைமீன் அவர்கள் கற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் இரண்டாவது மிக முக்கியமான ஆசிரியராக அவர்கள் கருதப்படுகிறார்கள். இவர்கள் அல்லாமல் இன்னும் பலர் இருக்கிறார்கள். அவர்களிலே பிரதானமான ஒருவர்தான் ஷேக் முஹம்மது அல் அமீன் அஷ்ஷங்கீதி ரஹிமஹுல்லா, ஷங்கீதி அல்லது ஷங்கீதி இரண்டு மாதிரியும் சொல்வார்கள். இவர் ஒரு ஃபேமஸான அறிஞர், ஆனால் நமக்கு தெரியாது. அதுதான் கவலையான விஷயம். நம்முடைய ஷேக் உசைமீன் நம்முடைய காலத்தில் வாழ்ந்தவர். ஷேக் உசைமீனை பற்றி கூட ஓரளவு தான் தெரியும். அவருடைய ஷேகாகிய முஹம்மது அல் அமீன் ஷங்கீதி என்ற பெயரே நாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் நம்முடைய நிறைய சகோதரர்கள் தாயிகள் அவர்களுடைய கிதாபை படித்துவிட்டு கட்டுரை எழுதுகிறார்கள், பயான் பண்ணுகிறார்கள், ஆனால் அவர்களை அறிமுகப்படுத்துவதில்லை. ஷேக் முஹம்மது அல் அமீன் ஷங்கீதி என்பவர்கள் மொரித்தானியாவைச் சேர்ந்தவர். அவர் சவுதி அரேபியாவிலே வந்து கல்வியை தேடி அங்கேயே செட்டிலாக இருந்தால் மதீனா பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆரம்பகால விரிவுரையாளர்களில் ஒருவராகவும் பேராசிரியராகவும் இருந்தவர். அதுவா உல் பயான், அதுவா உல் பயான் என்கின்ற ஒரு பிரபல்யமான தஃப்சீர் பில் மஸூர். தஃப்சீர் பில் மஸூர் என்றால் என்ன, யாரே தெரியும்? தஃப்சீர் பில் மஸூர் அசர்களை கொண்டு தஃப்சீர் செய்வது. அசர் என்றால் அசர், அசர் என்று சொல்றது, வெரி குட். அசர் என்பது சஹாபாக்களுடைய கூற்றுக்களை குறிக்கும். ஆனால் பொதுவாக தஃப்சீரில் அசர் என்று சொன்னால், தஃப்சீர் கலையில் ஒரு தஃப்சீரை இரண்டாக பிரிப்பார்கள், தஃப்சீர் பில் மஸூர், தஃப்சீர் பில் ரஐ அல்லது பில் மஅகூல் என்று குறித்துக் கொள்ளுங்கள். தஃப்சீர் பில் மஸூர், தஃப்சீர் பில் மஅகூல் என்று, தஃப்சீர் பில் மஅகூல். தஃப்சீர் பில் மஸூர் என்றால் அந்த தஃப்சீரில் நீங்கள் போய் பார்த்தால் அந்த தஃப்சீர் ஆசிரியருடைய கருத்துக்கள் பெரிய அளவில் இருக்காது, சொந்த கருத்து பெரிய அளவில் இருக்காது. அந்த தஃப்சீரில் நிறைந்திருப்பது குர்ஆனுக்கு குர்ஆனை கொண்டு தஃப்சீர், குர்ஆனுக்கு ஹதீஸை கொண்டு தஃப்சீர், குர்ஆனுக்கு சஹாபாக்கள் தாபியன்களுடைய கூற்றுக்களை கொண்ட தஃப்சீராகத்தான் அது இருக்கும். இதுதான் தஃப்சீர் பில் மஸூர் என்பது. இந்த வகையில் ஃபேமஸான தஃப்சீர் தான் இந்த வகையான தஃப்சீரில் தஃப்சீர் இப்னு கஸீர், தஃப்சீர் இப்னு கஸீர், தஃப்சீர் பில் மஸூர். அதே போல நவீன காலத்தில் உள்ள தஃப்சீர்களில் ஃபேமஸான தஃப்சீர் ஷேக் முஹம்மது அல் அமீன் ஷங்கீதி அவர்களுடைய அத்வா உல் பயான், மிக முக்கியமான ஒரு தஃப்சீர். அரபு தெரிந்த மாணவர்கள் தவறாமல் படிக்க வேண்டிய ஒரு தப்சீர் தான் தப்சீர் அதுவா உல் பயான் என்பது தப்சீர் பில் மாசூர். சில தப்சீரில் இருக்கின்ற தப்சீர் பில் மஅகூல், தப்சீர் ஆசிரியர் தன்னுடைய கருத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார். நவீன காலத்தில் அதற்கு மிகப்பெரிய உதாரணமாக தப்சீர் ஃபி ழிலாலில் குர்ஆனை சொல்வார்கள். தப்சீர் ஃபி ழிலாலில் குர்ஆன், ஃபி ழிலாலில் குர்ஆன் யார் அது? சையீது குதுபுடைய ழிலாலில் குர்ஆனை சொல்வார்கள். தப்சீர் பில் மஅகூல், பெரும்பாலும் அவருடைய கருத்துக்கள் தான் கூடுதலாக அதிலே பிரதிபலிக்கும். இப்போ ஷேக் அல்லா முஹம்மது அல் அமீன் அல் ஷங்கீதி ரஹிமஹுல்லா அவர்கள் ஷேக் உசைமீன் அவர்களுடைய ஆசிரியர்களில் மிக முக்கியமானவர்கள். ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்களுடைய கல்வி பணிகளை நாம் எடுத்து பார்த்தால் ஹிஜ்ரி 1370 கற்பித்தல், தாவா, டீச்சிங், ஃபத்வா போன்ற பணிகளில் ஈடுபட ஆரம்பித்தார். ஹிஜ்ரி 1407 சவுதியில் உள்ள ஹைஅத்து கிபாரில் உலமா, கிபாரில் உலமா என்ற மூத்த உலமாக்களுடைய சபை உறுப்பினராக அவர் செயற்பட்டார். ஹிஜ்ரி 1414 இஸ்லாமிய சேவைகளுக்கான மன்னர் ஃபைசலனுடைய விருதை பெற்றுக்கொண்டார். 1414 இஸ்லாமிய சேவைகளுக்கான மன்னர் ஃபைசல் விருதுன்ற ஒரு விருது வழங்குறாங்க தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும். அந்த விருதை இவர் பெற்றுக்கொண்டார். ஷேக் முஹம்மது சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் சுமார் 115 அதிகமான கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள். அதில் தஃப்சீரை பொறுத்தவரையில் எல்லாம் முழுக்க அவர்கள் தஃப்சீர் செய்யவில்லை. ஜுஸ்அம்மா, சூரத்துல் பக்கரா, அதே போன்று ஒரு சில சூரத்துல் ஹுஜராத் இவ்வாறான ஒரு சில பகுதிகளுக்கு மாத்திரமே தஃப்சீர் செய்திருக்கிறார்கள். இவருடைய கூடுதலான இன்ட்ரெஸ்டான ஃபீல்டு வந்து ஃபிக்ஹு ப்ளஸ் அகீதா. ஃபிக்ஹு அகீதா இது ரெண்டிலேயும் கூடுதல் ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள். ஃபிக்ஹில் ஷர்ஹுல் மும்தி என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு கலைக்களஞ்சியம் என்றே சொல்ல வேண்டும். அதை அப்படியான ஒரு ஃபிக்ஹு புத்தகம் வெளியாகிருக்கிறது. அகீதாவிலே ஷேக் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா அவர்களுடைய அகீதத்துல் வாசத்தியாவுக்கு அழகான ஒரு ஷரஹ் செய்திருக்கிறார்கள், ஷர்ஹுல் அகீதத்துல் வாசத்தியா என்று. அதே போன்று முஹம்மது பின் அப்துல்வஹாப் ரஹ்மஹுல்லா அவர்களுடைய கிதாபு தௌஹீத் போன்ற பல புத்தகங்களை ஷரஹ் செய்திருக்கிறார்கள். இமாம் இப்னு தைமியாவுடைய ஃபத்வா அல் ஹமவியா, அதே போன்று அகீதா ததமுரியா இவ்வாறான புத்தகங்களையும் அவர்கள் தெளிவுபடுத்தியிருப்பதை, ஷரஹ் செய்திருப்பதை பார்க்க முடிகின்றது. ஷேக் சாலிஹ் அல் உதைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் ஹிஜ்ரி 1421 ஷவ்வால் 15 வஃபாத்தானார்கள். இது சுருக்கமாக ஷேக் முஹம்மது பின் சாலிஹ் அல் உதைமீன் ரஹிமஹுல்லா அவர்களை பற்றிய விளக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது, அவர்களுடைய பயோகிராஃபி. இப்போ இந்த ஷேக் உசைமீன் இவர்களுடைய புத்தகங்களை நம்ம பயமில்லாமல் அகீதா மன்ஹஜுடைய விஷயத்தில் படிக்கலாம். இதில் இங்கிலீஷில் நிறைய கிடைக்கும். இப்போ தமிழை விட அதிகமாக இங்கிலீஷில் இந்த புத்தகங்கள் உங்களுக்கு கிடைக்குது. ஷேக் உசைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தமிழிலும் குறிப்பிடத்தக்க அளவு இப்போது மொழிபெயர்ப்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதில் அவர்களுடைய ஷரஹ் உசூலுல் ஈமான், உசூலுல் ஈமான் என்று இமாம் முஹம்மது பின் அப்துல்வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதிய ஒரு புத்தகத்துக்குரிய விளக்கம் செய்திருக்கிறார்கள். இஸ்லாமின் ஈமானின் அடிப்படைகள் என்று அது தமிழிலே வந்திருக்கிறது. தாயிகளுக்கு அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம் அழைப்பாளர்களின் அணிகலன்கள் என்று இஸ்மாயில் சலஃபி அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அகீதாவில் அல் கவாயிதுல் முஸ்லா ஃபி அல் அஸ்மா இ வஸ்ஸிஃபாத், அஸ்மா ஸிஃபாத் சம்பந்தமாக சில புத்தகங்கள், சில அடிப்படைகளை குறிப்பிட்ட அந்த புத்தகமும் தமிழில் தரப்பட்டிருக்கின்றது. இன்னும் பல பணிகள் இவருடைய இலக்கியங்களை தமிழில் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அல்ஹம்துலில்லா. இவர்கள் தஃப்சீருக்கு, இந்த தஃப்சீரை பற்றி சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு தஃப்சீர் செய்வதற்கு முன்னால் தஃப்சீரை பற்றிய ஒரு அறிமுகத்தை வழங்குகிறார்கள். அதை முழுக்க நான் இங்கே தொகுத்து தராமல் தஃப்சீரோடு தொடர்பான நமக்கு அவசியம் என்று கருதக்கூடிய ஒரு சில விஷயங்களை, இது நான் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் ஷேக் உசைமீன் அவர்களுடைய செய்திகள். நான் ஒரு அதை எடுத்து சொல்கிற ஒருவராக இருக்கிறேனே தவிர என்னுடைய கருத்துக்கள் கிடையாது. இதிலே முதலாவதாக அவர்கள் தப்சீர் என்றால் என்ன என்ற வரைவிலக்கணத்தை தருகிறார்கள். தப்சீர் என்ற சொல்லுக்கு அரபு மொழியில் மூடியிருக்கிற ஒன்றை திறப்பது என்று அர்த்தம். மூடப்பட்டிருக்கின்ற ஒன்றை திறப்பது என்ற அர்த்தம்தான் தப்சீர் என்ற சொல்லுக்கு அரபு மொழியில் உள்ள நேரடியான அர்த்தம். இப்போ நீங்கள் சில புத்தகங்கள் படிக்கும்போது அரபு மொழியில் இதனுடைய கருத்து என்று படிப்பீர்கள், இஸ்லாமிய வழக்கில் இதனுடைய பொருள் என்று படிப்பீர்கள். இதில் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னாலும் அரபு மொழி இருந்தது, அதே சொற்கள் பிரயோகத்தில் இருந்தன. எனவே அந்த சொற்களைத்தான் அல்லாஹு தஆலா மார்க்கத்திற்குரிய சொற்களாகவும் பயன்படுத்துகிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பயன்படுத்துகிறார்கள். எனவே அரபிகளிடத்தில் அதற்கு ஒரு மீனிங் இருக்கும், ஷரியாவுடைய பார்வையில் ஒரு மீனிங் இருக்கும். உதாரணமாக அஸ்ஸலா என்ற சொல், ஸலா என்ற சொல் அரபு மொழியில் எப்போதும் இருந்து வரக்கூடிய ஒரு சொல். இப்போ ஸலா என்ற சொல்லுக்குரிய நேரடியான அர்த்தம் அரபு மொழியில் பிரார்த்தனை, துஆ. ஸலா என்றால் அரபு மொழியில் பிரார்த்தனை. இஸ்லாமிய பரிபாஷையில் ஸலா என்று சொன்னால் தொழுகை. அப்போ இரண்டு கருத்துக்கள், ஒன்று மொழியில் ஒரு கருத்து இருக்கிறது, ஷரியாவில் ஒரு கருத்து இருக்கிறது. எனவேதான் இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த வரும்போது அரபு மொழியில் இதற்குரிய கருத்து இது, இஸ்லாமிய வழக்கில் இதற்குரிய கருத்து இது என்று சொல்வார்கள். அந்த வகையில் தப்சீர் என்ற அரபு சொல்லுக்கு அரபு மொழியில் மூடப்பட்டிருப்பதை திறப்பது என்பது கருத்தாகும். இஸ்லாமிய வழக்கில் தப்சீர் என்றால் பயானு மஹானில் குர்ஆனில் கரீம், அல் குர்ஆனுடைய கருத்துக்களை தெளிவுபடுத்துதல், அல் குர்ஆனுடைய கருத்துக்களை தெளிவுபடுத்துதல், இதுதான் தப்சீர் என்பது இஸ்லாமிய வழக்கில் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. அடுத்ததாக ஷேக் அவர்கள் தப்சீர் படிப்பதன் சட்டத்தை பற்றி பேசுகிறார்கள். தப்சீர் படிப்பதன் சட்டம், இப்போ தப்சீர் எந்த அளவு அவசியம், தப்சீரை கற்றுக்கொள்வது, இதை பற்றி அவர்கள் சொல்லும்போது வத்தஅல்லமு தப்சீரி வாஜிபூன், தப்சீரை கற்றுக்கொள்வது வாஜிபாகும் என்று கூறுகிறார்கள். இதுக்கு அவர்கள் இரண்டு ஆதாரங்களை முன்வைக்கிறார்கள். ஒன்று சூரத்து சாதினுடைய 29வது வசனம், கிதாபுன் அன்ஜல்நாஹு இலைக முபாரகுன் லியத்தப்பரு ஆயாதி வலியதக்கர உலுல் அல்பாப். கிதாபுன், இது ஒரு வேத நூல். அன்ஜல்நாஹு இலைக முபாரகுன், இதை பரக்கத் பொருந்தியதாக உமக்கு நாம் அருளியிருக்கிறோம். லியத்தப்பரு ஆயாத்திஹி, அதனுடைய வசனங்களை அவர்கள் ஆய்வு செய்வதற்காக வேண்டி. வலியத்தக்கரா உலுல் அல்பா, புத்தி உள்ளவர்கள் அதிலிருந்து படிப்பினை பெறுவதற்காக வேண்டி என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த வசனம். இதிலே லியத்தப்பரு ஆயாத்தி வலியத்தக்கர உலுல் அல்பாப், எத்தப்பரு என்றால் ஆய்வு செய்து, எத்தக்கரு என்றால் படிப்பினை பெறுவது. இப்போ ஆய்வு செய்வதும் கடமை, அதிலிருந்து படிப்பினை பெறுவதும் கடமை என்றால் தப்சீரை படிப்பது கடமையாகிறது. அதே போன்று அல்லாஹு தஆலா சூரத்து முஹம்மத் 24வது வசனத்தில் சொல்கிறான், அஃபலா யதத்தப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, இவர்கள் இந்த குர்ஆனை ஆய்வு செய்ய வேண்டாமா, அவர்களுடைய உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டுள்ளதா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார். இவர்கள் இந்த குர்ஆனை ஆய்வு செய்ய வேண்டாமா, இவர்கள் ஆய்வு செய்யாமல் இருக்கிறார்களே, ஏன் இவர்களுடைய உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டுள்ளதா என்று அல்லாஹு தஆலா கண்டிப்பதன் மூலம் தப்சீரை படிப்பது, குர்ஆனை ஆய்வு செய்வது கடமை என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறான் என்ற இந்த இரண்டு வசனங்களையும் ஆதாரமாக வைத்து அவர்கள் தப்சீரை கற்பது வாஜிப் என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் சூரத்து சாது 29. அடுத்த ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள். அபு அப்துல் ரஹ்மான் அஸ்ஸலாமி அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு குர்ஆனை கற்றுத்தந்து கொண்டிருந்த உஸ்மான் இப்னு அஃபான், அப்துல்லா இப்னு மசூத் போன்றவர்கள் சொன்னார்கள், இவர் அப்துல் ரஹ்மான் இப்னு ஸலமி என்பவர் ஒரு தாபிஈ, இவர் சொல்கிறார் எங்களுக்கு குர்ஆனை கற்றுத்தந்து கொண்டிருந்த இப்னு மசூத் உஸ்மான் இப்னு அஃபான் போன்றவர்கள் சொன்னார்கள், அன்னஹும் கானு இதா தஅல்லமு மின நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷர ஆயாத்தின், அவர்கள் உஸ்மான் இப்னு மசூத் போன்ற சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து 10 வசனங்களை படித்தால் லம் யுஜாவிசூஹா, அவர்கள் அந்த பத்தையும் தாண்ட மாட்டார்கள், கடந்து செல்ல மாட்டார்கள். ஹத்தா யதஅல்லமு மா ஃபீஹா மினல் இல்மி வல் அமல், அதிலே உள்ள இல்மையும் அமலையும் அவர்கள் பெற்றுக்கொள்கிற வரை. அப்படின்னா என்ன, என்ன இல்ம் அந்த வசனத்தில் இருக்கிறது, என்ன தகவலை அந்த வசனம் சொல்லுகிறது என்பதை அறியாமலும், அந்த வசனங்களின் அடிப்படையில் செயற்படாமலும் அடுத்த பத்திற்கு செல்ல மாட்டார்கள் என்றால் பத்தோடு நின்றார்களா? அவர்கள் முழு வசனங்களையுமே கடந்து சென்றார்கள். அவர் கடந்து செல்லும் போது வெறுமனே பாராயணம் செய்யக்கூடிய ஒரு கூட்டமாக அவர்கள் இருக்கவில்லை. குர்ஆனை அவர்கள் பொருளுணர்ந்து கற்றுக்கொண்டதனால் அதில் உள்ள உயிரோட்டத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். உண்மையிலே குர்ஆனை கேட்கிறவர்கள் அழுவார்கள். ஏன், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ஜாஷியிடம் சஹாபாக்களை அனுப்பிய போது ஜஃபர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நஜ்ஜாஷிக்கு குர்ஆனை ஓதி காண்பிக்கிறார்கள். சூரத்து மரியமை ஓதி காண்பிக்கும் போது நஜ்ஜாஷிக்கு அழுகை வந்தது. அதேபோன்று சஹாபாக்கள் குர்ஆனை கேட்கும் போது அழுவார்கள், ஓதும் போது அழுவார்கள். நபியுல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதும் போது அழுவார்கள், கேட்கும் போதும் அழுவார்கள். ஆனால் உண்மையிலே நம்மால் முடியவில்லை என்பது ஒரு கவலையான விஷயம். நாம் சில நேரங்களில் அழுவோம், குர்ஆனை ஓதும் போது அழுவோம். எப்போது எப்போது அழுவோம்? ஆ, வெரி குட். ஓதக்கூடிய இமாம் அழுதால் நாமும் சேர்ந்து அழுவோம். என்றால் அது ஒரு சிம்பத்தி, அந்த நேரத்தில் வரக்கூடிய ஒரு ஒரு தொற்று நோய் போன்று அப்படி அழுகை ஒன்று வரும். ஆனால் உண்மையிலேயே பொருளை உணர்ந்து அழக்கூடிய நிலை நம்மிடம் இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இக்ரா உல் குர்ஆன வபுக்கு, குர்ஆனை ஓதுங்கள் அழுங்கள். குர்ஆனை ஓதி அழுவதாக இருந்தால் குர்ஆனுடைய பொருள் நமக்கு தெரிய வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு முழுக்க அழுது கொண்டிருந்தார்கள் தொழுகையிலே. இப்போ சஹாபாக்கள் வந்து ஆறுதல் சொன்ன நேரத்திலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், நான் நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா என்று கேட்டு என்ன சொன்னாங்க, இன்றிரவு எனக்கு சில வசனங்கள் அருளப்பட்டன என்று சூரத்து ஆல் இம்ரானுடைய 191-191 வசனங்களை ஓதி காண்பித்து, இதை யார் ஒருவர் ஓதி அதனை கொண்டு படிப்பினை புறவில்லையோ அவர் நாசமாகி விடுவார், அழிந்து விடுவார் என்றார்கள். இப்போ சஹாபாக்கள் குர்ஆன் ஏன் வந்தது என்பதில் தெளிவாக இருந்தால் குர்ஆனை கொண்டு படிப்பினை பெற்றார்கள், அமல் செய்தார்கள். இப்போ நாம் குர்ஆனை ஓரளவு ஓதுகிறோம். இப்போ இவ்வாறான தர்ஸுகளில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களிடம் குர்ஆனை ஓதக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனால் பெரும்பாலான மக்களிடத்தில் குர்ஆனை ஓதுகிற நிலை ரமலானில் மாத்திரம்தான் வருகிறது. நமக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஒரு ஹிஸ்ப், ஒரு நாளைக்கு ஒரு ஹிஸ்ப் ஓதக்கூடிய பழக்கம் நம்மிடம் வந்துவிட வேண்டும். குர்ஆன் ஓதுவதற்கு யாருக்கு கஷ்டமாக இருக்கிறதோ அவருடைய உள்ளத்தில் நிஃபாக் இருக்கிறது. குர்ஆன் ஓதுவதற்கு யாருக்கு கஷ்டமாக இருக்கிறதோ அவருடைய உள்ளத்தில் நிஃபாக், நயவஞ்சகம் இருக்கிறது என்பது அர்த்தமாகும். குர்ஆன் நமக்கு கஷ்டமாகி விடக்கூடாது, குர்ஆனை ஓத வேண்டும். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குர்ஆனை ஓதுகிற நாம் நம்மால் அழ முடிகிறதா என்றால், அல்லது அதனுடைய கருத்துக்களை புரிந்து கொண்டு அதில் ஆசைப்படவோ அல்லது அது எச்சரிக்கக்கூடிய விஷயங்களை பயந்து கொள்ளவோ முடியாமல் இருக்கிறது என்றால், அதற்கு காரணம் குர்ஆனுடைய விளக்கம் நமக்கு தெரியாமல் இருப்பதுதான். எனவே குர்ஆனுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்ள நம்மால் முடியுமானவரை முயற்சி செய்ய வேண்டும். தெரிந்து கொள்வது வாஜிப் என்று ஷேக் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உதைமீன் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். ஷேக் அல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், والعادة تمنع أن يقرأ قوم كتابا في فن من العلم كالطب والحساب ولا يستشرحوه فكيف بكلام الله تعالى الذي هو عصمتهم وبه نجاتهم وسعادتهم وقيام دينهم ودنياهم. ஒரு சமுதாயம், யாராவது ஒரு கூட்டம், அவர்களுக்கு ஒரு மருத்துவம் அல்லது கணிதம் தொடர்பான ஒரு புக் கிடைக்கிறது. அந்த புக்கை படித்தால் அதில் உள்ளது அவர்களுக்கு புரியவில்லை என்றால் மூடி வைத்து விட்டு போக மாட்டார்கள். அதில் என்ன இருக்கிறது என்று அறிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள். இப்போ இதை அறிந்து கொள்ள அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய வேதத்தை எப்படி அவர்கள் மூடி வைத்துக் கொண்டிருப்பார்கள்? அதில் உள்ளது என்ன என்று புரியாமல் மூடி வைத்திருப்பது மிகப்பெரிய அறியாமை என்பதை சொல்கிறார்கள். ஏனென்றால் அதிலே தான் அவர்களுடைய பாதுகாப்பு இருக்கிறது. குர்ஆனில் தான் அவர்களுடைய பாதுகாப்பு இருக்கிறது. குர்ஆனில் தான் அவர்களுடைய வெற்றி இருக்கிறது. குர்ஆனில் தான் அவர்களுடைய மகிழ்ச்சி இருக்கிறது. குர்ஆனை கொண்டுதான் அவர்களுடைய தீனும் துனியாவும் நிலைநாட்டப்படும். இப்படி இருக்கும் போது இந்த குர்ஆனில் உள்ளது என்ன என்று புரியாமல் இந்த மக்கள் இருப்பது ஆச்சரியமான விஷயம் என்ற கருத்தை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். எனவே நாமும் இந்த இடத்தில் அதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே குர்ஆனை புரிந்து கொள்வதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். இந்த வகையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா அவர்கள் தன்னுடைய இக்திலா உஸ் ஸிராத்தில் முஸ்தகீம் என்ற ஒரு அருமையான நூலில், இக்திலா உஸ் ஸிராத்தில் முஸ்தகீம், நேரான வழி வேண்டி நிற்கக்கூடிய விஷயங்கள் என்ற ஒரு பெரிய அகீதா புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். அந்த புத்தகத்திலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், தஅல்லுமுல் லுகத்தில் அரபியத்தி வாஜிப், அரபு மொழியை கற்பது வாஜிபாகும். ஏன் வாஜிப் என்று சொன்னால், குர்ஆனும் சுன்னாவும் அரபு மொழியிலேயே இருக்கின்றன. குர்ஆனையும் சுன்னாவையும் புரிந்து கொள்வது நம்முடைய கடமை. எனவே குர்ஆனையும் சுன்னாவையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அரபு மொழி தெரிய வேண்டும். எனவே அரபு மொழியை தெரிந்து கொள்வது கடமை என்று அந்த புத்தகத்திலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே குர்ஆன் என்பது மதரசாக்களுக்கு வந்ததல்ல, மௌலவிகளுக்கு வந்ததல்ல, குர்ஆன் என்பது உலக மக்களுக்கு வந்தது. உலக மக்களில் பெரும்பாலானோர் அந்த குர்ஆனை தங்களுடைய வேத நூலாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹு தஆலா அதை வேத நூலாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரும் நியமத்தை, பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். எனவே குர்ஆனை ஓதி ஓதி பெருமைப்படக்கூடிய கூட்டமாக நாம் இருந்து விடாமல், குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். டாக்டர் ஜாகிர் நாயக் மேடையிலே இத்தனையாவது அத்தியாயம், இத்தனையாவது வசனம் என்ற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லுகிற போது ஆச்சரியப்படுவதும், அல்லது சில அறிஞர்கள் அதில் உள்ள விஞ்ஞான செய்திகளை சொல்லுகிற போது இப்படியெல்லாம் இருக்கிறதா என்று ஆச்சரியப்படுவதும், அதே போன்று சில உலக பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை, பொருளியல், ஒழுக்கவியல், குடும்பவியல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை சொல்லுகிற போது ஆச்சரியமாக பார்ப்பதும் என்ற நிலையோடு நாம் நின்று விடாமல் குர்ஆனை நாம் படிக்க வேண்டும். நாம் அதிலுள்ள கருத்துக்களை புரிய வேண்டும், அதன் அடிப்படையில் அமல் செய்ய வேண்டும். இது நம்முடைய கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு இருந்தால்தான் நமக்கு வெற்றியும் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களிலே இந்த குர்ஆனை ஒதுக்கி வாழ்ந்தவர்களை எச்சரிக்கை செய்கிறான். சிலரை மரமேலே எழுப்பும் போது அல்லாஹு தஆலா குருடர்களாக எழுப்புவான். அப்போது அவர்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ், உலகத்தில் இருக்கும் போது பார்வையுள்ளவர்களாக நாங்கள் இருந்தோமே, ஏன் எங்களை குருடர்களாக எழுப்புகிறாய் என்று கேட்கும்போது அல்லாஹ் சொல்வான், கதாலிக், இப்படித்தான், அதத்க ஆயாத்துனா, உன்னிடம் எங்களுடைய வேத வசனங்கள் வந்தன, ஃபனசீதஹா, அதை நீ மறந்து வாழ்ந்த, உனக்கு அது பெரிய இம்பார்ட்டனாக உண்டா தெரியவில்லை. நீ கம்ப்யூட்டர் படிப்பதற்கு, ஐடி படிப்பதற்கு, உன்னுடைய ப்ரொமோஷனுக்கு தேவையானவைகளை படிப்பதற்கு, உன்னுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்கும் என்று இந்த உலகத்தில் நீ கருதக்கூடியவைகளை படிப்பதற்கெல்லாம் நீ முக்கியத்துவம் கொடுத்தாய், ஃபனசீதஹா, இந்த குர்ஆனை மாத்திரம் மறந்திருந்தாய், உன்னுடைய வீட்டில் பாதுகாப்பாக இருந்தது, ரமலான் வந்தால் தூக்கினாய், ஓதினாய், பிறகு தூக்கி வைத்து விட்டாய், ஃபனசீதஹா வ கதாலிகல் யௌம துன்ஸா, அவ்வாறு தான் இன்று நீ மறக்கடிக்கப்படுவாய் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக அல்லாஹ் சூரத்து தாஹாவிலே சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பு ஏற்பட வேண்டும். இது மதரசாக்களுக்குரிய ஒரு வேத நூல் என்ற கருத்திலிருந்து நாம் விடுபட்டு, இது ஒவ்வொரு முஸ்லீம் எனக்குரியது, ஒவ்வொரு முஸ்லீமும் இது எனக்குரியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால் நிச்சயமாக இது நமக்கு பயன் தரக்கூடியதாக மாறும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஷேக் முஹம்மது பின் சாலிஹ் அல் உதைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் தஃப்சீர் செய்யப்போகிற ஒரு முஸ்லீம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்கிறார். அந்த தஃப்சீர் செய்ய போகும் போது, ஒரு குர்ஆன் வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் போது அந்த முஸ்லீமுடைய கடமை என்ன, என்ன மனநிலையில் அவர் இருக்க வேண்டும் சொல்கிறார்கள். அல் வாஜிபு அலல் முஸ்லிம் ஃபி தஃப்சீர் அல் குர்ஆன் அன் யுஷ்இர நஃப்ஸஹு ஹீன யுஃபஸ்ஸிரு அல் குர்ஆன் பி அன்னஹு முதர்ஜிமுன் அனில்லா ஷாஹிதுன் அலைஹி பிமா அராத மின் கலாமி. ஒரு முஸ்லீம் குர்ஆனுக்கு தஃப்சீர் செய்ய வரும்போது தான் அல்லாஹுடைய கலாமை மொழிபெயர்க்கக்கூடிய ஒருவன், அல்லாஹுடைய கலாமை மொழிபெயர்க்கக்கூடிய ஒருவன் என்ற உணர்வு அவனிடம் வர வேண்டும். அல்லாஹுடைய கலாமுக்கு, அல்லாஹுடைய வார்த்தைகளுக்கு சாட்சியாக வரக்கூடிய ஒருவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவனிடம் இது தொடர்பாக பயம் வர வேண்டும். தனக்கு தெளிவில்லாத, அறிவில்லாத விஷயங்கள் இதில் சொல்லிவிடக்கூடாது என்ற பயம் அவனிடத்தில் வர வேண்டும். என்று சொல்கிறார்கள். இப்போ குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல நம்ம என்ன செய்கிறோம் என்றால், பயான் ஒரு நிகழ்ச்சி நமக்கு தரப்பட்டால் குர்ஆன் வசனம் ஒன்றை பார்க்குறோம், எடுக்கிறோம், விளக்கத்தை சொல்கிறோம். இது இதுதான் உண்மையிலே இதற்குரிய விளக்கமா இல்லையா என்பதெல்லாம் நமக்கு தெளிவான அறிவு கிடையாது. அப்படி இருந்தும் அந்த விளக்கத்தை சொல்வதற்கு முற்படுகிறோம். அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஐயு சமா இன் துதில்லுனே வ ஐயு அர்தின் துக்கில்லுனே இதா குல்து ஃபி கிதாபில்லாஹி மா லா அஅலம், அல்லாஹுடைய வேதத்தில் எனக்கு தெரியாததை நான் சொன்னால், அல்லாஹுடைய வேத வசனத்தை எடுத்து எனக்கு தெரியாத ஒரு விளக்கத்தை நான் சொன்னால், எந்த வானம்தான் எனக்கு நிழல் தரும், எந்த பூமி தான் என்னை சுமந்து கொள்ளும் என்று கேட்கிறார். அவ்வளோ வெயிட்டான ஒரு விஷயம். என்னுடைய வார்த்தையை நீங்கள் மாறி விளக்கம் சொன்னாலே என்னால் தாங்க முடியுதுங்க. ஒவ்வொருவரும் நாம் ஒவ்வொருவரும் நம்ம ஒரு மெசேஜை சொல்கிறோம், இதை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு போய் மற்றவர்களிடம் சொல்லும்போது நான் கேள்விப்பட்ட கோபப்படுறேனா இல்லையா? நீங்கள் ஒவ்வொருவரும் ஆத்திரப்படுகிறீர்களா இல்லையா? உங்களோட மனைவியிடம் ஒரு செய்தியை சொல்கிறீர்கள், அவள் அதை தவறாக கொண்டு போய் வேறொரு இடத்தில் அவருடைய தாயிடத்தில் அல்லது உங்களுடைய பெற்றோரிடத்தில் சொல்லும் போது கோபம், நான் இந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை என்று கோபப்படுகிறீர்கள். இப்போ அல்லாஹு தஆலாவுக்கு ஒரு அர்த்தமும் நோக்கமும் இருக்கிறது ஒரு வசனங்களை சொல்லும் போது. அந்த அர்த்தமும் நோக்கமும் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு ஏனைய வசனங்கள் ஒத்துழைப்பாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். அதை விட்டுவிட்டு எனக்கு படக்கூடிய அடிப்படையில், என்னுடைய அறிவின் அடிப்படையில் அதற்கு விளக்கம் சொல்ல போனால் ஆபத்து வரும். சிலர் அப்படித்தான் போனாங்க. உதாரணமாக எகிப்தில் இருந்த ஹலீஃபா யாரு, ரஷாத் ஹலீஃபா, 19 வந்தது. இப்போ இவருடைய வரலாற்றை படித்து பார்க்கும்போது இப்படியான புதுமைகளை அவர் சொல்லுகிற போது அப்ரிசியேட் பண்ணாங்க மக்கள். சில அறிஞர்கள் கூட அவரை உற்சாகப்படுத்தியிருக்கிறாங்க, நல்ல செய்திகள் சொல்கிறீங்கன்னு. கடைசியில் எங்கே போய் நடந்துச்சு, முடிஞ்சிச்சு, 19 போய் முடிந்து தன்னை ஒரு நபி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறியது. இப்போ அந்த மன்ஹஜை பேணி, சரியான மன்ஹஜை பேணி குர்ஆனுக்கு தஃப்சீர் செய்யாவிட்டால் நிச்சயமாக எங்காவது ஒரு இடத்தில் போய் முட்டி நிற்கும். நம்முடைய டேலண்டை காட்டுகிற ஒரு இடமாக குர்ஆன் எடுக்கக்கூடாது. அதே போன்று அன்புள்ள சகோதர சகோதரர்களே, குர்ஆன் விஞ்ஞானம் சொல்வதற்கு வந்த வேத நூல் கிடையாது. விஞ்ஞானம் சொல்வதற்கு குர்ஆன் வரவில்லை. கணிதத்தை படித்துக் கொடுக்க குர்ஆன் வரவில்லை. குர்ஆன் வந்தது எதற்காக? ஹுதன் லின்நாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காகத்தான் குர்ஆன் வந்தது. இந்த குர்ஆனில் உள்ளே விஞ்ஞானமும் இருக்கலாம், நேர்வழியை நமக்கு காட்டுவதற்காக வேண்டி. ஆனால் விஞ்ஞான புத்தகமாக குர்ஆனை அறிமுகப்படுத்துவது மிகப்பெரிய தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ குர்ஆனுக்கு உதாரணத்துக்காக சொல்கிறேன், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லும் போது, ஏதாவது ஒரு வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் போது மிக தெளிவான நிலையிலிருந்து நாம் விளக்கம் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் ஷேக் உசைமின் ரஹ்மூல்லா அவர்கள் 2 வசனங்களை இங்கே குறிப்பிடுகிறார்கள். யாரொருவர் தனக்கு தெளிவான அறிவில்லாமல் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல வருகிறாரோ அவர் அல்லாஹ் தடை செய்ததில் போய் விழுந்து விடுவார். அல்லாஹின் மீது அல்லாஹ் நாடாததை சொன்ன குற்றவாளியாக மாறிவிடுவார். அல்லாஹ் நாடாததை, அல்லாஹ் விரும்பாததை அல்லாஹின் மீது சொன்ன குற்றவாளியாக மாறிவிடுவார். மறுமையிலே கடுமையான இழிவை அவர் சந்திக்க வேண்டி ஏற்படும். அல்லாஹு தஆலா சூரத்துல் அஅராஃப் 33 வசனத்திலே சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ் மா ظஹர மின்ஹா வமா பதன், என்னுடைய ரப் வெளிப்படையாக இருக்கிற அல்லது மறைந்திருக்கிற அத்தனை ஆபாசங்களையும் விரசங்களையும் ஹராமாக்கி விட்டான். வெளிப்படையாக இருக்கின்ற மறைந்திருக்கின்ற அத்தனை ஆபாசங்களையும் விரசங்களையும் என்னுடைய ரப் ஹராமாக்கி விட்டான். வல் இஸ்ம், பாவங்களையும் என்னுடைய ரப் ஹராமாக்கி இருக்கிறான். வல் பகிய பிகைரில் ஹக், உரிமை இல்லாமல் அத்துமீறுவதையும் எல்லை மீறுவதையும் என்னுடைய ரப் ஹராமாக்கி இருக்கிறான். வன் துஷ்ரிகு பில்லாஹி மா லம் யுனஸ்ஸில் பிஹி சுல்தானா, அவன் இறக்கி வைக்காததை கொண்டு அல்லாஹுக்கு இணை வைப்பதையும் அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான். வன் தகூலு அலல்லாஹி மா லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாததை அல்லாஹுடைய பெயரால் நீங்கள் சொல்வதையும் அல்லாஹின் மீது இட்டுக்கட்டி சொல்வதையும் அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான். ஒரு கடுமையான எச்சரிக்கை இது. இன்றைக்கு நமக்கு நம்ம சில விஷயங்களை இப்படி கிளாஸுகளில் இருந்து பதிவு செய்யாமல் கேட்டுக்கொண்டிருப்போம், பெரும்பாலான பயான்களில் கேட்போம். மேடை பேச்சை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மேடையில் பேசக்கூடியவர் பெரும்பாலும் இமோஷன் ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு நார்மலான நிலையிலிருந்து அவரால் ப்ரெசன்ட் பண்ண முடியாது. இந்த பகிரங்க மேடைகள் என்று பேசும்போது அவர் சத்தத்தை உயர்த்தணும், பணிக்கணும், மக்களை கவரணும், இப்படியான பல தேவைகள் அதில் இருக்கிறதுனால ஆவேசமாக ஆக்ரோஷமாக பேசுவார். சில நேரம் குர்ஆன் வசனங்களை மாற்றி பேசுவார். குர்ஆன் வசனம் ஒன்றா சொல்லுவார், வேறொரு கருத்தை சொல்லுவார். இப்போ நம்ம உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறவங்க அப்படியே கேட்டு இருக்கிறோம், ரெக்கார்டிங்கும் இல்லை, நோட் எடுக்கிறதும் இல்லை. கடைசியில் என்னென்னா நம்முடைய செவிகளில் விழுந்த சில செய்திகளை வைத்துக்கொண்டு பிறகு இன்னும் ஒருவரோடு விவாதிக்கிறோம். விவாதிக்கும் போது குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொல்லுவேன். யாரை நம்புறோம்னால் அந்த மிம்பரில் வைத்து சொல்லப்பட்டது. அவர் அவசர அவசரமாக பேசும்போது சில நேரம் தப்பாக பேசியிருப்பார். இப்போ பெரும்பாலும் உலமாக்களை நம்ம பார்க்கும்போது இந்த பப்ளிக் பயான் செய்ததாக நம்ம பார்க்கல. பெரும்பெரும் இமாம்களை நம்ம எடுத்து பார்த்தால் பப்ளிக் பயானுக்கு அவங்க போகலை, எல்லாம் தரிசித்தார். மாணவர்கள் உட்காருவார்கள், அவர் சொல்றதை எழுதுவார்கள். உதாரணமாக ஷேக் உதைமின் ரஹ்மூல்லா அவர்களுடைய இந்த தப்சீர், நம்ம படிக்க போகிற தப்சீர் என்பது அவர் உட்கார்ந்து எழுதிய தப்சீர் அல்ல. அவர் உட்கார்ந்து எழுதிய தப்சீர் அல்ல, அவர் உட்கார்ந்து வகுப்பு நடத்துகிறார். மாணவர்கள் தான் அந்த தப்சீர் எழுதுகிறாங்க. அதை மாணவர்கள் போய் ஷேகிடம் காட்டுகிறார்கள், ஷேக் இஜாசா கொடுக்கிறார், நூலாக வெளிவருகிறது. அதே போல அவர் ஷரஹுல் மும்தி என்ற அவருடைய மிகப்பெரிய ஃபிக்கு கலை களஞ்சியம், இது அவர் எழுதியதல்ல. உட்கார்ந்து ஃபிக்குல ரிபா என்ற பாடத்தை எடுத்து, வட்டி என்ற பாடத்தை எடுத்து, அதில் வரக்கூடிய குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள் அப்படின்னு தொகுத்து எழுதலை. அவர் தரிஸ் நடத்துகிறார், உட்கார்ற மாணவர்கள் எழுதி தொகுத்து வெளியிட்ட புத்தகம் தான் அது. எனவே இந்த பப்ளிக் பயான் என்பது மக்களை அவேர் பண்ணுறதுக்கான ஒரு ஊடகமே தவிர இல்மை கொடுக்கின்ற ஒரு ஊடகம் கிடையாது. இல்மை கொடுக்க முடியாது அதில். அது மக்களை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மிம்பரில் வைத்து கொஞ்சம் நேரம் உணர்ச்சியாக தான் பேசுவாங்க. மிம்பரில் ஏறுவாங்க, கொஞ்சம் நேரம் தான் பேசுவாங்க. சொற்ப நேரம், சொற்ப நேரத்தை பற்றி சொல்லும்போது எப்படி வருது, அவர்களுடைய ஹொத்துபா தொழுகையை விட சுருக்கமாக இருக்கும். இப்போ தொழுகையில் அவங்க வெள்ளிக்கிழமைகளில் சபீஸ் முரபிக்கலா அல்லா தாக்க ஹஜீதுல் காஷியோ ஒதிரிக்கிறாங்க, அல்லது சூரத்துல் ஜுமா சூரத்துல் முனாஃபிக்குன்னு ஒதிரிக்கிறாங்க. இது ரெண்டையும் மெதுமெதுவாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய ஸ்டைலில் ஓதினால் ஒரு 20 நிமிஷங்கள் எடுக்கும். 20 நிமிடங்களுக்குள்ள ஓதி முடிக்கலாம். அப்போ ஹொத்துபா என்பது அதை விட கம்மியாண்டா ஒரு 15-18 நிமிஷம் தான் இருந்திருக்கும். அதில் எப்படி இருப்பார்கள் என்றால், இதா சாயிதல் மெம்பர், அவர்கள் மெம்பருக்கு ஏறிவிட்டால் முந்திரு ஜெய்ஷின், ஒரு படை தளபதி போன்று நிற்பார்கள். அலா சௌத்துஹு, சத்தம் உயரும். இஹ்மர்ர வஜ்ஹுஹு, அவருடைய முகம் சிவக்கும். சொல்வார்கள் சப்பஹத்கும் அவ் மஸ்ஸத்கும், மறுமை நாள் உங்களுக்கு காலையில் வந்துவிடும் அல்லது மாலையில் வந்துவிடும். அப்படி ஸ்ட்ராங்காக பேசுவாங்க. இப்படி பேசினா மக்களுடைய ஈமான் அப்படியே அதிகரிக்கும். இந்த மக்களை ஆர்வம் ஊட்டுவதற்கு தான் பப்ளிக் பயான். ஆனால் நம்ம என்ன செஞ்சிட்டோம் என்றால் பப்ளிக் பயான் தான் எல்லாம் என்று மாறியதனால கல்வியை எப்படி பெறுறீங்கன்னா பயான்களுக்கெல்லாம் போவன். அடுத்தது நீங்கள் நோட் எடுக்கலன்னா இல்லை அந்த சீடியை வாங்கி போய் போட்டு பார்ப்பேன். அதில் என்ன எடுத்தீங்கன்னா சீடியை போட்டு போய் பார்ப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அது சீடி எடுத்துகிட்டு போய் பார்ப்போம், எப்படி பார்ப்போம், பார்த்து கொண்டிருக்கும் போது கால் வரும், ஆன்சர் பண்ணுவோம், பிறகு வீட்டில் கூப்பிடுவாங்க போவோம், வெளியில் யாராவது கால் பண்ணுவாங்க வெளியே போயிடுவோம், எல்லாமே சீடி ஓடிக்கொண்டே இருக்கு. பிறகு பயான் கேட்டு முடிந்து விட்டேன். இது கல்வியை தேடக்கூடிய ஒரு ப்ராப்பரான முறையே கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முறையில் கல்வியை தேடிய காரணத்தினால், ஒரு ஒழுங்கற்ற முறையில் கல்வியை தேடிய காரணத்தினால் அல்லாஹின் மீது பொய்யை சொல்வதற்கு நமக்கு பயமே இல்லை. அல்லாஹ் மீது பொய்யின்றா வேண்டும் என்று அல்ல, பொய்யென்று நீங்கள் இட்டு கட்டுவதல்ல, சும்மா சொல்லுகிறீர்கள். சில நேரங்களில் சில சகோதரர்கள் பெரிய ஒரு ஆளுமை போன்று தன்னை காட்டிக்கொள்வார். காட்டிக்கொள்கிறவர் பேசுவார், பேசக்கொள்ள சொல்லுவார், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்பார். அவர் சொல்கிறது ஒரு ஹதீஸ், அவர் சொல்வது ஒரு ஹதீஸை, ஆனால் சொல்லும் போது எப்படி சொல்றாரு, அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கிறார். ஏன்னா அவர் அவரை ஓவர் எஸ்டிமேட் பண்றார், அளவுக்கு அதிகமாக தன்னை மதிப்பிட்டு கொண்டு அதில் ஒரு சந்தோஷம் அவருக்கு. ஆனால் உண்மையில் என்ன வரணும், பயம் வரணும். அல்லாண்டு பேசும்போது பயம் வரணும். இமாம்களிடத்தில் சஹாபாக்களிடத்தில் அதைத்தான் பார்த்தோம். அல்லாஹுடைய பேரில் சைன் பண்ணுவதற்கு அஞ்சினார்கள். இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆலிம்களை பற்றி ஒரு புத்தகம் எழுதுகிற போது, இஅலாமுல் முவக்கீன் அன் ரப்பில் ஆலமீன், ரப்புக்கு பதிலாக சைன் பண்ணக்கூடியவர்கள் என்று அவர்கள் அந்த புத்தகத்துக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். இப்போ நான் ஒரு ஃபத்வா கொடுக்குறேன், அந்த ஃபத்வாவை சர்டிஃபை பண்ணுறேன், உறுதிப்படுத்துகிறேன், உறுதிப்படுத்துகிறேன். எப்படி உறுதிப்படுறேன்? இது அல்லாஹ்வோட ஃபத்வா தான், அல்லாஹ்வுடைய ஃபத்வா தான் என்று உறுதிப்படுத்துகிறேன். அப்போ எவ்வளோ பயம் வரணும்? இப்போ சாதாரணமாக இப்போ பஃப்ட டைரக்டராக பிரதர் ஜிஃப்ரி இருக்கிறார் என்றால், அவர் அசிஸ்டன்ட் அடிக்கக்கூடியவர் ஃபோர் போட் அவருக்கு சைன் பண்ண மாட்டார், அவர் அப்ரூவல் இருக்கணும். ஃபோர் போட் சைன் பண்ணார்னா பிரச்சனை வரும். இப்போ அல்லாஹுக்காக என்று சைன் பண்ணக்கூடிய நிலையில் தான் ஃபத்வா கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், மார்க்கம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் அந்த செய்தியை சொல்லும்போது எவ்வளோ ஒரு பயம் வரணும். ஆனால் இன்றைக்கு ஜஸ்ட் லைக் தட் சொல்லக்கூடிய ஒரு நிலையில் நம்ம மாணவர்களை பார்ப்பது தான் ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இங்கே நமக்கு கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான், இதெல்லாம் ஹராம். அடுத்த வசனத்தை பாருங்க, சூரத் ஜுமர் 60வது வசனத்தில், வயோமல் கியாமத்தி தரல்லதீன கதபு அலல்லாஹ், மறுமை நாளையில் அல்லாஹ்வின் மீது பொய் சொன்னவர்களை நீ பார்ப்பீர், வுஜூஹுஹும் முஸ்வத்தா, அவருடைய முகங்கள் கருத்து போயிருக்கும். அல்லாஹ்வின் மீது பொய் சொன்னவர்களுடைய முகங்கள் கருத்து போயிருக்கும். அலைசஃபி ஜஹன்னம மஸ்வல்லில் முதக்கப்பிரீன், நரகத்தில் பெருமைக்காரர்களுக்கு இடம் இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். என்ன புரியுது இதில்? முன்னாடி என்ன சொல்றான்டா, அல்லாஹ்வின் மீது பொய் சொன்னவர்களுடைய முகங்கள் மறுமையில் கருத்து போயிருக்கும், பெருமைக்காரர்களுக்கு நரகத்தில் இடம் இல்லையா? யாருக்கு ஆன்சர் பண்ண முடியும்? என்ன தொடர்பு இருக்கு முன்னாலையும் பின்னாலையும்? வெரி குட் அஹ்சந்த். அல்லாஹ்வின் மீது பொய் சொல்ல வரவன் பெருமைக்காரன், அவன் நினைட்ட பெருமை இல்லைன்னு சொன்னாலும் சரி, சுவரா இதில் அல்லாஹ் சொன்னது எதுன்னு தெரியாம அந்த இடத்துல தன்னுடைய இமேஜை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி இது கூடும் இது கூடாது, இது மார்க்கம் மார்க்கம் அனுமதித்தது என்றால் யார் அனுமதித்தது? அல்லாஹ். இஸ்லாம் என்று சொன்ன என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதுதான் அர்த்தம். எந்த பயமும் இல்லை, அவன் பார்க்கறமா இல்லை, எல்லார்ட்டையும் இல்லை. நம்ம வீடுகளில் மேடையில் இருக்கிற ஆளுங்களை மட்டும் நீங்கள் கற்பனை பண்ணாது, உங்களை நீங்கள் பாருங்கள். உங்களோட வீட்டில் மனைவி ஒன்றை கேட்ட ஹராம் என்றோம், குழந்தை கேட்ட ஹராம் என்றோம், நமக்கு உண்மையில் இது ஹராமா ஹலாலா என்பது தெரியாது. அல்லாஹ் தெளிவாகவே சொல்கிறான், வலா தக்கூலு லிமா தஸிஃபு அல்சினத்துக்கும் கதிப் ஹாதா ஹலால் வஹாதா ஹராம், உங்களுடைய வாய்க்கு வந்தபடி பொய்யாக இது ஹலால் ஹராம் என்று சொல்லாதீர்கள். லி தஃப்தரு அலல்லாஹில் கதிப், இப்படி சொன்னால் நீங்கள் அல்லாஹின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறீர்கள். அல்லாஹின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறவர்கள் வெற்றி அடையவே மாட்டார்கள். இவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு சின்சியரான மெட்டர் இது. ஆனால் நமக்கு சின்ன விஷயம் ஆக்கப்பட்டிருக்கா இல்லையா? மருத்துவத்தில் பேச பயப்படுறோம் கண்ணை நின்ற மாதிரி, அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருளாதார விஷயத்தில் அப்படி பேச இல்லை, மிக கவனமாக தான் பேசுகிறோம். என்ன ஒரு ரூபா போயிடும். பிஸ்னஸ் டீல் பண்ணும்போதெல்லாம் மிக கவனமாக தான் பேசுகிறோம், என்னால் ஒரு ரூபா நஷ்டம் அடைந்து விடுவோம் என்ற பயம். மறுமையில் கேவலப்படுத்தப்படுவோம் என்கிற பயம் இல்லாமல் போயிருப்பது இன்றைக்கு மிக கடுமையாக விழிப்புணர்வு ஊட்ட வேண்டிய ஒரு விஷயம். மக்கள் எல்லோருமே மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், வத்தகுல்லாஹ மஸ்தத்தாஅதும், உங்களுடைய சக்திக்குட்பட்டவரை அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். மாற்று மதத்தவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் என்பதற்காக வேண்டி சும்மா நமக்கு வந்தபடியெல்லாம் மார்க்கம் சொல்லக்கூடாது. தெரியலன்னா தெரியலன்னு போவோம், அவன் அப்படியே போட்டு நம்ம அப்படியே போயிடுவோம். பொய்யை சொல்லி அல்லாஹின் மீது இட்டு கட்டக்கூடாது. ஹலால் ஹராம் அல்லாஹ் சொல்லுகிறான், இஸ்லாம் சொல்லுகிறது, மார்க்கம் சொல்லுகிறது என்றால் எல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதுதான் அர்த்தமாகும். எனவே தஃப்ஸீர் செய்யும் போது அன்புள்ள சகோதர சகோதரிகள், குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் சொல்றதாக இருந்தால் அதுக்குரிய சரியான விளக்கம் என்ன என்று தெரியாமல் சொல்லக்கூடாது என்ற செய்தியை ஷேக் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார்கள். அடுத்ததாக தொடர்ந்து அவர்கள் தெளிவுபடுத்த, அப்போ ப்ராப்பராக சரியாக தஃப்ஸீர் செய்வதாக இருந்தால் எப்படி செய்வது? அப்போ தஃப்ஸீர் செய்யும்போது கவனமாக செய்ய வேண்டும், மிகப்பெரிய பயம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி தஃப்ஸீர் செய்வது என்ற கேள்வி ஆட்டோமேட்டிக்காக நம்மிடம் வரும். அந்த கேள்விக்கான பதில்களை இப்போது தருகிறார். தஃப்ஸீரை செய்யும்போது பின்வரும் அடிப்படைகளை பண்ண வேண்டும். ஒன்று, அல்லாஹுடைய கலாமை கொண்டு அல்லாஹுடைய கலாமுக்கு தஃப்ஸீர் செய்வது. அல்லாஹுடைய கலாமை கொண்டு, குர்ஆனை கொண்டு குர்ஆனுக்கு தஃப்ஸீர் செய்வது. அதாவது இதனுடைய அர்த்தம் என்னென்றால், அல்லாஹ் ஓரிடத்தில் முஜுமலாக சொன்ன ஒரு விஷயத்தை இன்னொரு முஃபஸ்ஸலா சுருக்கமாக சின்னத்தை விபரமாக சொல்லியிருப்பான். ஒரு இடத்துல புரியாமல் இருக்கக்கூடியதாக இருந்தால் அடுத்த வசனத்தில் அல்லாதே புரிய வைப்பான். அப்ப குர்ஆனே குர்ஆனுக்கு தஃப்சீராக அமையவே தேட வேண்டும். சும்மா ஒரு வசனத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு தஃப்சீர் செய்ய போகக்கூடாது. இப்ப இந்த வகையில் உதாரணங்கள் சிலதை சொல்றார். உதாரணமாக சூரத் யூனுஸ் 62வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய நேசர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு பயமும் கிடையாது கவலையும் படமாட்டார்கள். இப்ப இதுல அவுலியா என்ற ஒரு வார்த்தை அல்லாஹு தஆலா பயன்படுத்தி இருக்கிறான். வலி அவுலியா என்ற சொல்லுக்கு குர்ஆன்ல இந்த இஸ்லாமிய வழக்கத்திலும் சரி அரபு மொழியிலும் நிறைய அர்த்தம் இருக்கிறது. இப்ப அவுலியா என்று அல்லாஹ் இங்கே யாரை சொல்லுகிறான் கேள்வி எழுகிறது. இப்ப இதற்கு அடுத்த அந்த வசனத்தின் அடுத்த பகுதியிலேயே அல்லாஹ் விளக்கத்தை சொல்றான், என்ன அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். அவுலியாக்கள் என்பவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், இவர்கள் தான் அவுலியாக்கள். அப்ப முன்னால வரக்கூடிய செய்தியை பின்னால வரக்கூடிய பகுதி தெளிவுபடுத்துகிறது, தஃப்சீர் செய்கிறது. அப்ப குர்ஆனை கொண்டு தஃப்சீர் செய்வது என்பது இதுதான். இதனுடைய அர்த்தத்தை தவறாகவும் புரியக்கூடாது. நிறைய பேர் என்ன புரிஞ்சிருக்கிறாங்கண்டா, முதலில் குர்ஆனை பார்க்க வேண்டும், குர்ஆனில் இல்லாவிட்டால் ஹதீஸை பார்க்க வேண்டும், அடுத்து இல்லாவிட்டால் ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கைஃப நுஃபஸ்ஸிருல் குர்ஆன், குர்ஆனுக்கு தஃப்சீர் செய்வது எப்படி என்ற ஒரு சின்ன புக்லெட் எழுதியிருக்கிறார்கள். அந்த புக்லெட்டில் அவர்கள் குறிப்பிடக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இது, அதாவது குர்ஆனுக்கு தஃப்சீர் செய்யும் போது எல்லாத்தையும் வைத்து தான் தஃப்சீர் செய்ய வேண்டும். முதல் குர்ஆனை பார்க்க வேண்டும், இல்லாவிட்டால் ஹதீஸை பார்க்க வேண்டும் என்பதல்ல. இப்போ இங்கே ஷேக் உசைமின் அவர்கள் வழங்கப்படுத்தக்கூடிய தெளிவுபடுத்தக்கூடிய செய்தி என்னென்றால், குர்ஆனிலேயே அடுத்த பகுதியில் அதற்கு விளக்கம் இருக்கும், அல்லது வேறொரு இடத்தில் விளக்கம் இருக்கும். அந்த விளக்கத்தை புரியக்கூடிய அந்த திறமையை நம்மிடத்தில் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறார்கள், சூரத்து தாரிக்கில் வரக்கூடியது, தாரிக் தாரிக் என்றால் என்ன என்று உனக்கு தெரியுமா, அல்லது உனக்கு அறிவித்தது எது என்று கேட்டுட்டு அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறான் அல்லாஹ், அந்நஜ்மு ஸாகிப். தாரிக் என்றால் நஜ்மு ஸாகிப் என்பது அதனுடைய விளக்கமாகும். அப்ப முன்னால ஒரு வசனத்தில் சொல்ல போறது, பின்னால வரக்கூடிய வசனத்தில் அல்லாஹ்வை தெளிவுபடுத்தியிருப்பான். இது ஒரு முறை. இரண்டாவதாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கலாமை கொண்டு, அவர்களுடைய ஹதீஸ்களை கொண்டு குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வது என்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கலாமை எத்தி வைக்க வேண்டிய பொறுப்பை சுமந்தவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு இந்த வேதத்தை நாம் அருளிருக்கணும், அவர்களுக்கு அருளப்பட்டதை நீ அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக என்ற ஒரு பொறுப்பை அல்லாஹ் சாட்டுகிறான். அந்த வகையில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனில் சில இடங்களில் தெளிவில்லாமல் இருந்தால் அதை தெளிவுபடுத்துவார்கள். உதாரணமாக சூரத் யூனுஸ் 26வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், லில்லதீன அஹ்சனுல் ஹுஸ்னா வஸியாதா, நல்லது செய்கிறவர்களுக்கு சுவர்க்கமும், ஹுஸ்னா என்றால் சுவர்க்கம், வஸியாதா இன்னும் இருக்கிறது மேலதிகமாகவும். நல்லது செய்யக்கூடியவர்களுக்கு சுவர்க்கமும் இருக்கிறது இன்னும் மேலதிகமாகவும் இருக்காது. இந்த மேலதிகமாக குர்ஆனில் அதற்கு விளக்கம் இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களில் சொல்கிறார்கள், மேலதிகமாக இருக்கிறது என்பது அல்லாஹுடைய முகத்தை சுவர்க்கத்தில் பார்ப்பது, அல்லது அல்லாஹுவை சுவர்க்கத்தில் பார்ப்பது என்று சொல்கிறார்கள். இப்போ சஹி முஸ்லீமில் இந்த ஹதீஸ் வருகிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபைக்ஷஃபுல் ஹிஜாப் ஃபமா உது ஷை அன் அஹப்ப இலைஹிம் மின் அன்-நதர் இலா ரப்பிஹிம் அஸ்ஸ வஜல். அதாவது ஒரு நீண்ட ஹதீஸில், சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்துக்கு அனுப்பப்பட்ட பிறகு அல்லாஹு தஆலா கேட்பான், ஹல் துரீதூன ஷை அன் அஸீதுக்கும், இன்னும் ஏதாவது உங்களுக்கு வேண்டுமா, ஜியாதா வேண்டுமா என்று கேட்பான். சொர்க்கத்துக்கு போய் சொர்க்கத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள் எல்லோரும் இளைஞர்களாக அந்த வயதிலே உள்ளவர்களாக இருப்பார்கள். எத்தனை வயசு, 33 வயது என்ன, 33 வயதுடையவர்களாக இருப்பார்கள். ஒருவருக்கு 100 பேருடைய பலம் கொடுக்கப்படும். சொல்லலாம் சொல்லலாம், உண்பது குடிப்பது இல்லறத்தில் ஈடுபடுவது, இதை இந்த விஷயங்களில் 100 பேருடைய பலம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். எல்லாமே சொர்க்கத்தில் உள்ள மாளிகைகள், ஹவுருன் ஐன்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு, எல்லாம் தெரியும் நமக்கு. இப்படியான இன்பங்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது அல்லாஹ் கேட்கிறான், ஹல் துரீதூன ஷை அன் அசீதுக்கும், இன்னும் ஜியாதா வேண்டுமா என்று கேட்கும்போது யாராவது இன்னும் வேண்டும் என்று சொல்லுவாங்களா? இருக்கிறதே தாராளம். தங்க மாளிகைகள், வெள்ளி மாளிகைகள், முத்தாலான ஒரு முத்தை குடைந்து அது ஒரு மாளிகை, சுவர்க்கத்து பூங்கா, ஆற்றோரங்கள், ஆறுகள், அழகான முத்து போன்ற குழந்தைகள், ஹௌருணியன்கள், சந்தைகள் எல்லாம் இருக்கிறது. நினைத்தது உடனே கிடைக்கும். வலக்கும் ஃபிஹாமத்திஷ்டஹி அம்ஃபிசுக்கும் வலக்கும் ஃபிஹாமத்தவுன், எல்லாம் நீங்கள் கேட்பதும் நினைப்பதும் உடனே கிடைக்கும். அப்படியான அந்த சொர்க்கத்திற்குள் போய் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது அல்லாஹ் கேட்கிறான், ஹல் துரீதூன ஷை அன் அசீதுக்கும் என்று கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, யா அல்லாஹ், மஹ்ஷரில் நிற்கும்போது சில முகங்கள் பயந்து கருத்து போயிருந்தன, அந்த நேரத்தில் எங்களுடைய முகத்தை நீ பிரகாசமாக ஆக்கவில்லையா? சிலர் அந்த நேரத்திலே வெயிலிலே வாடி வேர்வையில் மூழ்கடிக்கப்படும் போது நீ உன்னுடைய அரசின் கீழ் எங்களுக்கு நிழல் தரவில்லையா? சிராத் என்ற அந்த பயங்கரமான பாலத்தை வேகமாக கடக்க வைக்கவில்லையா? நரகத்திலிருந்து பாதுகாத்து இவ்வாறு உயர்ந்த சொர்க்கத்தை நீ எங்களுக்கு தந்திருக்கிறாயே என்றுதான் சொல்வார்கள், இன்னும் வேண்டும் என்று சொல்ல மாட்டார்கள். அப்போது அல்லாஹு தஆலா சொல்வான், அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்த ஒன்று இருக்கிறது, அதை நிறைவேற்றப் போகிறான் என்று சொல்லும்போது ஃபயுக்ஷஃபுல் ஹிஜாப், அல்லாஹுக்கும் அவர்களுக்கும் இடையில் உள்ள திரை நீக்கப்படும். அந்த நேரத்தில் அல்லாஹே அவர்கள் அவருடைய வெற்றி கண்களால் பார்ப்பார்கள். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இங்கே அல்லாஹுவை பார்க்கிற பாக்கியம்தான் ஜியாதா என்று அந்த வசனத்தில் குறிப்பிடப்படுகிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஃப்சீர் செய்கிறார்கள். அதே போன்று சூரத்துல் அன்ஃபால் 60வது வசனம், இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்றான், எதிரிகளுக்காக உங்களால் முடியுமான பலத்தை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். எதிரிகளுக்காக உங்களால் முடிந்த பலத்தை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். பலம் என்றால் காமனாக சொல்லப்படுது. இந்த பலம் என்றால் என்ன என்பதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது, அலா இன்னல் குவ்வத் அர்ரமி, இங்கே அல்லாஹ் குவ்வத் பலம் என்று எதை சொல்கிறான் என்றால், அம்பறிய பழகுவது, அம்பறிய கற்றுக்கொள்வது என்று சொல்கிறார்கள். இவ்வித ஒரு தஃப்சீர் குர்ஆனில் வரக்கூடிய அந்த வசனத்திற்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தஃப்சீர் செய்திருக்கிறார்கள். எனவே தஃப்சீர் செய்ய முயற்சி செய்யக்கூடிய நாம், அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று தேடி பார்க்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக சஹாபாக்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், அந்த குர்ஆன் வசனம் தொடர்பாக சஹாபாக்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். இதைத்தான் ஃபஹ்மு சஹாபா என்று சொல்கிறோம், அல்லது தஃப்சீரு சஹாபா, இதை தேடி பார்க்க வேண்டும். ஏன் சஹாபாக்களுடைய தஃப்சீருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், ஏன் கொடுக்கணும்? முதல் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள், வஹி அருளப்படும் போது கூட இருந்தவர்கள். ரெண்டாவது, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய தரசுகளில் உட்கார்ந்தவர்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காக துவாவும் செய்திருக்கிறார்கள். உதாரணமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு, அல்லாஹும்மா ஃபக்கிஹு ஃபித்தீன் வஅல்லிமுஹு தஅவீல், யா அல்லாஹ் இவருக்கு மார்க்க சட்ட விளக்கத்தை கொடுப்பாயாக, தஃப்ஸீர் குர்ஆனுக்கு தஃப்ஸீர் செய்கின்ற ஆற்றலை கொடுப்பாயாக என்று அவருக்காக துவா செய்திருக்கிறார்கள். இதுபோக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பொதுவாக சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்கள், ஹைருன் நாஸ் அல்லது ஹைருல் குரூன், சிறந்த நூற்றாண்டில் உள்ள மக்கள் அல்லது சிறந்த மக்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். எதில் சிறப்பு? எல்லாத்திலையும் சிறப்பு. அவர்கள் சிலவற்றை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லி காட்ட, சிறப்பை பற்றி சொல்லும் போது, நீங்கள் உஹது மலையளவு தங்கத்தை தர்மம் செய்கிறீர்கள், என்னுடைய தோழர்கள் ஒரு கையால் ஒரு பிடியை தர்மம் செய்கிறார்கள், என்னுடைய தோழர்கள் அவர்களுடைய கையளவு செய்த தர்மத்திற்கு நீங்கள் உஹது மலை அளவு செய்த தர்மம் ஈக்குவலாகாது. இது சிறப்பு, அவர்களுடைய சிறப்பு இது. அதே போன்று விளங்குவதிலும் குர்ஆனை புரிவதிலும் சிறப்பு. அடுத்ததாக ஷேக் இங்கே சொல்லுகிறார்கள், லிஅன்னல் குர்ஆன நஸல பிலுகதிஹிம் வஃபி அஸ்ரிஹிம், குர்ஆன் அவர்களுடைய மொழியில் அருளப்பட்டது, அவர்களுடைய காலத்தில் அருளப்பட்டது. வலி அன்னஹும் பஅதல் அம்பியா அஸ்தகுன் நாஸ் ஃபி தலபில் ஹக், இது முக்கியமான விஷயம். நபிமார்களுக்கு பிறகு சத்தியத்தை தேடுவதில் அவர்கள் மிக உண்மையாளர்கள். நபிமாருக்கு பிறகு சத்தியத்தை தேடுகிற விஷயத்தில் சஹாபாக்கள் மிக உண்மையாளர்கள். அஸ்லமுஹும் மினல் அஹ்வா, மனோ இச்சையிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். இங்க போய் மனோ இச்சையின் அடிப்படையில் தஃப்ஸீர் செய்ய மாட்டார்கள். وَأَطْهَرُهُمْ مِنَ الْمُخَالَفَةِ الَّتِي تَحُولُ بَيْنَ الْمَرْءِ وَبَيْنَ التَّوْفِيقِ لِلصَّوَابِ. சத்தியத்தை அடைந்து கொள்வதற்கும் ஒரு மனிதனுக்கும் இடையில் தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து பரிசுத்தமானவர்கள். இவ்வாறான காரணங்களால் சஹாபாக்களுடைய தஃப்ஸீருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். இதற்கு உதாரணமாக பல விஷயங்களை சொல்றார். ஒரு உதாரணத்தை நேரம் கருதி நாம் சுருக்கமாக குறிப்பிடுகிறோம். அதில் ஒன்று என்னென்றால், சூரத்துல் நிசா 43வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஇன் குன்தும் மர்தா அவ் அலா சஃபரின் அவ் ஜாஅ அஹதும் மின்கும் மினல் காயித் அவ் லாமஸ்துமுன் நிசா ஃபலம் தஜிது மாஅம் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா. நீங்கள் நோயாளியாக இருந்தால், அல்லது பயணத்தில் இருந்தால், அல்லது நீங்கள் மலம் கழித்தால், அல்லது பெண்களை நீங்கள் லாமஸ்தும். லமச என்ற சொல்ல அரபு மொழியில் போய் பார்த்தால் லமசண்டா டச் பண்ணினான். அரபு மொழியில் டச் பண்ணுறது என்ற அர்த்தத்தில் தான் லமச என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ இங்கே அல்லாஹு தஆலா சொல்றா லாமஸ்தும், பெண்களை டச் பண்ணினால். இப்போ பெண்களை டச் பண்ணினால் என்ன ஒது முறையும். எனவே அப்படி ஒது முறிந்து ஒது செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களிடம் இல்லாவிட்டால் தயமம் செய்து கொள்ளுங்கள் என்பது தான் இந்த அல் குர்ஆன் வசனம் சொல்லக்கூடிய செய்தி. இங்கே லாமஸ்தும் என்ற சொல்லுக்கு பெண்ணை டச் பண்ணினால் என்ற அர்த்தத்தை எடுப்பதா, அல்லது வேறு அர்த்தம் இருக்கிறதா என்று பார்த்தால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இங்கே அல்லாஹு தஆலா லாமஸ்தும் என்று சொல்வது ஜிமா என்ற அர்த்தத்தில். ஜிமா என்றால் தாம்பத்தியம், இல்லறத்தில் ஈடுபடுவதைத்தான் குறிக்கிறது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தஃப்ஸீர் செய்கிறார்கள். இது முசன்னஃப் அப்துர் ரஸாக் என்ற நூலிலும், முசன்னஃப் இப்னு அபி ஷைபா என்ற நூலிலும் பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஒரு அசர். எனவே இந்த இடத்தில் நான் அரபு மொழியில் விற்பன்னன், எனவே லமஸ்தும் என்று நம்ம சண்டை செய்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்தில் தொட்டால் என்ற அர்த்தம் கிடையாது. இந்த இடத்தில் என்ன அர்த்தம்? தாம்பத்தியம் என்ற அர்த்தம். என்ன ஆதாரம் என்றால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவர்கள் இதற்கு விளக்கம் இப்படி சொல்லியிருக்கிறார்கள். அதே போல வாபிதுல்லா வாபிது ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யக்கீன், அல் யக்கீன் வரும் வரை நீ அல்லாஹுவை வணங்கு. அல் யக்கீன் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், அல் யக்கீன் என்றால் பொதுவாக எல்லோருக்கும் என்ன தெரியும், உறுதி. அரபு மொழியில் நீங்கள் எத்தனை டிக்ஷனரி எடுத்து படித்தாலும் உறுதி உறுதி என்ற கருத்தை தவிர வேறு எதுவும் வராது. ஆனால் அல் யக்கீன் என்பதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கிற விளக்கம் என்ன? அல் மௌத். எனவே அந்த தஃப்ஸீரை நம்ம எடுக்க வேண்டும். அப்போ குர்ஆனை தஃப்ஸீர் செய்யும் போது நம்ம பண்ண வேண்டிய வழிமுறை, ஒன்று குர்ஆனில் அதுக்கு ஏதாவது விளக்கம் இருக்கான்னு பார்க்கணும், ஹதீஸில் இருக்கான்னு பார்க்கணும், சஹாபாக்கள் ஏதாவது விளக்கம் சொல்லியிருக்கிறார்களான்னு பார்க்கணும், அதுவும் இல்லை என்றால் தாபிரீன்கள் ஏதாவது சொல்லியிருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் லிஅன்ன தாபிஈன் கைரு நாசி பஅது ஸஹாபா, சஹாபாக்களுக்கு பிறகு சிறந்தவர்கள் தாபிஈன்கள். முதல் காரணம் ஷேக் உஸைமின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்களுக்கு பிறகு மிக சிறந்தவர்கள் தாபிஈன்கள். வஅஸ்லம் மினல் அஹ்வா மிம்மன் பஅதஹும், அவங்களுக்கு பின்னால் தாபிஈன்களுக்கு பிறகு வந்தவர்களை விட மனோவிச்சையுடைய விஷயத்தில் மிகவும் பாதுகாக்கப்பட்டவர்கள். மனோவிச்சைக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். வலம் தக்குனில் லுகத்தில் அரபிய தகையரத் கசீரம் ஃபி அஸ்ரிஹிம், அவர்களிடத்தில் அரபு மொழியும் பெரிய அளவு மாற்றம் அடையவில்லை. தாபியன்களுடைய காலத்தில் அரபு மொழியும் பெரிய மாற்றத்திற்கு உள்ளாகவில்லை. எனவே ஃபகானு அக்ரப இல ஸவாப் ஃபி ஃபஹ்மில் குர்ஆன் மிம்மன் பஅதஹும், அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் குர்ஆனை புரிந்து கொள்வதை விட சிறந்த முறையில் குர்ஆனை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக தாபியன்கள் இருந்தார்கள். எனவே சஹாபாக்களுடைய விளக்கத்திற்கு அடுத்ததாக தாபியன்களுடைய விளக்கத்தை புரிதலை நாம் முற்படுத்த வேண்டும் என்பதை இங்கே சொல்கிறார்கள். இது தொடர்பாக ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இதா அஜ்மா அதாவது தாபியன்கள் ஒரு விஷயத்தில் இஜ்மாவாகிவிட்டால், அது எதுவாக இருந்தாலும் சரி, தஃப்ஸீராக இருந்தாலும் சரி, ஃபிக்ஹாக இருந்தாலும் சரி, ஏகோபித்த கருத்தில் வந்து விட்டார்களாக இருந்தால், ஒரே கருத்தில், ஃபலா யுர்தாபு ஃபீ கௌனிஹி ஹுஜ்ஜா, அது ஆதாரம் என்பதில் எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், சஹாப தாபீன்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏகோபித்த கருத்துக்கு, மாற்று கருத்தில் எல்லோருமே ஒரே கருத்தில் வந்து விட்டால் அது ஹுஜ்ஜா என்பதில் சந்தேகம் இல்லை, சந்தேகப்படக்கூடாது. ஏன்? காரணம் எதுவரைக்கும்? மனோ இச்சையின் அடிப்படையில் அவர்கள் செயற்பட மாட்டார்கள். வெரி குட். வேற? அரபு மொழி. வேற? சஹாபாக்களுடைய மாணவர்கள். வேற? நான் சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும், கேள்வியில் அந்த அர்த்தத்தை. சஹாபா தாபியன்கள் ஒரு விஷயத்திலே ஜிமா வாயிட்டாங்க, எல்லோருமே ஒரே கருத்தை சொல்கிறாங்க, இந்த கருத்து மார்க்க ஆதாரமாகும். இதுதான் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய நிலைப்பாடு. ஏன் மார்க்க ஆதாரமாகும் என்று கேட்கிறது. வெரி குட். அதாவது சொல்ல வர விஷயம்தான் அது. என்னென்றால், எல்லோரும் ஒரே கருத்தில் நிலையாக நிற்கிறார்கள், எல்லோரும் ஒரே கருத்தில் நிலையாக நின்றால் அது சத்தியம். என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா தஜாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி ழாஹிரீன அலல் ஹக், என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ இதில் யாராவது தப்பு பண்ணியிருந்தால் ஒருவர் கூட இருக்க மாட்டார் அது தப்புன்னு சொல்றவர், தப்பாக இருந்தால். புரியுதா? தப்பாக இருந்தால் ஒருவர் கூட இது தப்பு என்று சொல்லாதவர் அந்த இடத்துல இருந்திருப்பாரா? நிச்சயமாக தப்பு என்று சொல்றவர் இருந்திருக்க வேண்டும், இல்லாட்டி ஹதீஸ் போய். இப்போ எல்லோருமே ஏகோபித்த ஒரு கருத்தில் வரும்போது நிச்சயமாக அது ஹுஜ்ஜா. இப்போ இந்த அடிப்படைகள் புரியாமல் என்ன செய்யறோம்? நம்ம என்ன சொல்றோம்னா, சதாபியன்களை பின்பற்றுங்கள் என்று பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. நம்ம சொன்னது இதை எதை வச்சு சொல்கிறோம்? இங்கே பின்பற்றுவது எதை? தாபியன்களுடைய கூச்சு ஹுஜ்ஜா என்று ஆதாரம் என்று பேசுவது எந்த அடிப்படையில்? லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி ழாஹிரீன அலல் ஹக் என்ற ஸஹீஹான ஹதீஸின் அடிப்படையில். இதான் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார். ஃபஇன் இஃதலஃபு ஃபலா யகூனு கௌலு பஅதிஹிம் ஹுஜ்ஜா அலா பஅத், கருத்து வேறுபாடு வந்துட்டால் இவர்தான் சரி அவர்தான் சரின்னு நாம் ஆகியூ பண்ணக்கூடாது. கருத்து வேறுபாடு வந்தால் இதில் இது ராஜிஹ், இது மர்ஜுஹுன்ற நிலைப்பாட்டுக்கு வரும், இது வெயிட் கூடியது, இது வெயிட் குறைந்தது என்ற நிலைக்கு வருவோம். எல்லோரும் ஏகோபித்த கருத்துக்கு வந்து விட்டால் அது முடிவாக எடுத்துக்கொள்வோம் என்று சொல்றார். அதே போல இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க, மன் அதல அன் மதாஹிபி ஸஹாபத்தி வத்தாபியின் வத்தஃப்ஸீரிஹிம் இலா மா யுஹாலிஃபு தாலிக கான முஃதிஅன் ஃபீ தாலிக், யாரொருவர் யார் சஹாபாக்களதும் தாபியின்களதும் போக்குகளுக்கும் தப்சீர்களுக்கும் மாற்றமான கருத்துக்களை முன்வைக்கிறாரோ, தாபியின்களதும் போக்குகளுக்கும் மாற்றமான தப்சீர்களை முன்வைக்கிறாரோ, அவர் அந்த விஷயத்தில் தவறிழைத்தவராவார். அவர் அந்த விஷயத்தில் தவறிழைத்தவராவார். அது மட்டுமல்ல அவர் ஒரு பித்யத்வாதியாக கருதப்படுவார். அவர் ஒரு பித்யத்வாதியாக கருதப்படுவார். அவர் இஜ்திஹாத் செய்கின்ற நிலையில் இருந்தாலும் சரியே. அவர் இஜ்திஹாத் செய்கின்ற நிலையில் இருந்தாலும் சரியே. இது இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி. சஹாபாக்கள் தாபீன்கள் தஃப்ஸீர் செய்திருக்கும் போது நம்ம மேதாவித்தனமாக வந்து நமக்கு நல்லா தெரியுது, நாம் மனோச்சைகளுக்கு எந்த அளவு இடம் கொடுக்குறோம்னு, ஹக்கை பின்பற்றுவதில் எந்த நிலையில் நாம் இருக்கிறோம்னு. நம்மளை சஹாபாக்களுக்கு நிகராக யாருமே ஒப்பிட முடியாது, கூடாது. சஹாபாக்களுக்கு நிகராக நம்மை ஒப்பிடவும் முடியாது, ஒப்பிடவும் கூடாது. ஏனென்றால் நமக்கு அப்படி ரெக்கமெண்டேஷன் எல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர்கள் சத்தியத்திற்காக வேண்டியே வாழ்ந்தவர்கள், அவர்கள் குர்ஆன் சுன்னா இந்த நிழலில் இருந்து கொண்டு குர்ஆனுக்கு தஃப்சீர் செய்யும் போது அந்த தஃப்சீருக்கு மாற்றமாக வேண்டும் என்று ஒரு தஃப்சீரை ஒருவர் உருவாக்குவது என்பது தவறு, அது வழிகேடு என்பதை இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார்கள். இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக சஹாபாக்களில் தஃப்சீரில் ஃபேமஸ் ஆனவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்றோர் ஃபேமஸான சஹாபாக்களில் தஃப்சீர் ஆசிரியர்கள். அதே போன்று தாபீன்களில் முஜாஹித் ரஹிமஹுல்லா, கத்தாதா ரஹிமஹுல்லா, இவர் நீங்கள் சில நேரம் இப்னு கதீர் டிரான்ஸ்லேஷன் படிப்பீங்க, அதில் முஜாஹித் கத்தாதான்னு தான் சொல்லிட்டு போவார் இமாம் இப்னு கதீர். இப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், முஜாஹித் என்றால் ஒரு ஃபேமஸான தாபிஈ தஃப்சீர் ஆசிரியர், கத்தாதா என்பவர் ஒரு ஃபேமஸான தஃப்சீர் ஆசிரியர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இதோடு சேர்த்து ஷேக் முஹம்மது இப்னு சாலிஹ் உதைமின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய முகத்திமாவில், தஃப்சீருடைய முகத்திமாவில் தர்ஜமத்து குர்ஆன் சம்பந்தமாக சில செய்திகளை பதிவு செய்கிறாங்க. அதுவும் நமக்கு இன்றைக்கு கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது. தர்ஜமா தர்ஜுமா என்பது தவறு, தர்ஜுமா என்பது இலக்கண அடிப்படையில் தவறு. நீங்கள் சில புத்தகங்களில் பார்க்கலாம் தர்ஜுமா தர்ஜுமான்னு எழுதியிருப்பாங்க, தர்ஜுமத்துல் குர்ஆன் தர்ஜுமத்துல் குர்ஆன் என்று முன்னால் போட்டிருப்பாங்க, அது தவறு. அரபு இலக்கண அடிப்படையில் தர்ஜமா ஜீமுக்கு ஃபத்ஹா, தர்ஜமத்துல் குர்ஆன். தர்ஜமா என்றால் நேரடி கருத்து டிரான்ஸ்லேஷன். இது இரண்டு வகைப்படும், ஷேக் குறிப்பிடுகிறார்கள் தர்ஜமா இரண்டு வகைப்படும். ஒன்று தர்ஜமா ஹர்ஃபியா, என்ன ஒவ்வொரு எழுத்துக்கும் உரிய அல்லது சொல்லுக்கும் உரிய டிரான்ஸ்லேஷன், இது என்ன சொல்லுது டிரான்ஸ்லிட்ரேஷன் அல்லே டிரான்ஸ், ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லது ஒவ்வொரு சொல்லுக்குமாக டிரான்ஸ்லேட் பண்ணுவது, இதுதான் தர்ஜமா ஹர்ஃபியான்னு சொல்லுது. இப்போ உதாரணமாக அல் என்றால் அதுக்கு கருத்து எழுதுறது, ஹம்து என்றால் அதுக்குரிய கருத்து எழுதுறது, லீ அதுக்குரிய கருத்து, அல்லாஹ் அதுக்குரிய மீனிங், இதுதான் தர்ஜமா ஹர்ஃபியா. சொல் ஹுவ அவன், அல்லாஹ் அல்லாஹ், அஹத் ஒருவன், இப்படி எழுதுறது தான் தர்ஜமா ஹர்ஃபியா. ரெண்டாவது தர்ஜமா மனவியா அல்லது தர்ஜமா தஃப்சீரியான்னு சொல்லுது, மீனிங் ஃபுல்லாக சொல்ல குல் ஹூ அல்லாஹ் அஹத் என்று சொல்லிட்டு அல்லாஹ் அவன் ஒருவன் தான் என்று அதுக்குரிய விளக்கத்தை சொல்வது, இது தர்ஜமா மனவியா. தர்ஜமா ஹர்ஃபியானால் வார்த்தைக்கு வார்த்தை தஃப்சீர் செய்வது, மொழிபெயர்ப்பு செய்வது. மானவியானால் முழு கருத்தையும் சென்டென்ஸுக்குரிய கருத்தை சொல்வது. இதில் தர்ஜமா ஹர்ஃபியா உடைய நிலை என்ன என்று கேட்டால், தர்ஜமா செய்வதில் தர்ஜமா ஹர்ஃபியா கூடுமான்னு கேட்டால் தர்ஜமா ஹர்ஃபியா கூடாது என்று ஷேக் உசைமீன் ரஹ்மூல்லா அவர்கள் சொல்கிறார். தர்ஜமா ஹர்ஃபியா செய்யக்கூடாது, சாத்தியமும் மற்றது என்று சொல்கிறார். செய்யக்கூடாது மட்டுமல்ல சாத்தியம் அற்றது. ஏனென்றால் தர்ஜமா ஹர்ஃபியா செய்யும்போது சில நிபந்தனைகள் இருக்கு. ஒன்று வுஜூத் முஃபரதாத் ஃபில் லுகத்தில் முதர்ஜம் இலையா பி இசா ஹுரூஃபில் லுகத் முதர்ஜம் மின்ஹா, எதிலிருந்து மொழிபெயர்க்கிறோமோ அந்த சொற்களுக்கு ஈக்குவலான சொற்கள் மொழிபெயர்க்கப்படுற மொழியில் இருக்க வேண்டும். இப்போ அரபிலிருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம் என்றால் அரபில் உள்ள சொற்களுக்கு ஈக்குவலான சொற்கள் தமிழில் இருக்க வேண்டும். அப்படி இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. உதாரணமாக சும்மா சிம்பிளாக தெரிஞ்ச வுது தமிழில் ஈக்குவலான சொல் என்ன சொல்லுங்க? கிடையாது. தயம்மும் தமிழில் ஈக்குவலான சொல் கிடையாது. எனவே தர்ஜமா லஃப்லியா ஹர்ஃபியா வந்து சாத்தியமே இல்லை. இரண்டாவது நிபந்தனை வுஜூத் அதவாத் லில் மஹானி ஃபில் லுகத் முதர்ஜம் இலையா முசாவியா முஷாபியா லில் அதவாத் ஃபில் லுகத்தில் முதர்ஜம் மின்ஹா, ப்ரீபொசிஷன்ஸ்
அதாவது எந்த மொழியிலிருந்து மொழியாக்கம் செய்கிறோமோ அந்த மொழிக்கும் மொழிபெயர்க்கப்படக்கூடிய மொழிக்கில உள்ள அந்த ப்ரிபொசிஷன்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருக்குமான்னு கேட்டால் இல்லை. அரபில் இருக்கக்கூடிய எல்லா ஹரஃபுக்கும் தமிழில் மீனிங் கிடையாது, ஈக்குவலான உறுப்புகள் கிடையாது. அதே போல் ரெண்டு மொழியும் அதனுடைய அணி இலக்கணம் மற்ற பண்புகள் இதிலெல்லாம் ஒத்திரிக்கும். அது ஒத்திரிக்குமான்னு கேட்டால் இல்லை. இப்போ உதாரணமாக குர்ஆனில் ஃபலா தத்ரிபூ லில்லாஹி அம்சால், அல்லாஹுக்கு உதாரணம் கூறாதீர்கள் சொல்லலாம். தத்ரிபூ வரபேண்டான் அடித்தான் தமிழில். ஃபலா தத்ரிபூ லில்லாஹி அம்சால்னா அல்லாஹுக்கு உதாரணம் அடிக்காதீர்கள். இப்படித்தான் தர்ஜமா ஹர்ஃபியா செய்கிறதாக இருந்தால் வரும். எனவே தர்ஜமா ஹர்ஃபியா என்பது இம்பாசிபிள் என்று சொல்கிறார், சாத்தியமே இல்லை. அதே நேரத்தில் தர்ஜமா மானவியா கூடும், கருத்தை கொடுக்கிறது, ஒரு வசனத்தினுடைய மீனிங்கை கொடுப்பது, மற்ற அரபு மொழி தெரியாதவர்களுக்கு புரிய வைப்பதற்காக வேண்டி. இந்த நேரத்தில் சில நிபந்தனைகள் இருக்கின்றன, தர்ஜமா மானவியா செய்வதற்கான நிபந்தனைகள். அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஒன்று, அல்லா தஜால பதீலன் அனில் குர்ஆன், குர்ஆனுக்கு ஆல்டர்னேட்டிவாக தர்ஜமா அமையக்கூடாது. குர்ஆனுக்கு மாற்றீடாக, அதாவது பகரமாக குர்ஆன் இந்த தர்ஜமா அமையக்கூடாது. எனவே என்ன பண்ணணும் என்றால், தர்ஜமா மானவிய செய்வதாக இருந்தால் ஒரு பக்கம் அரபிக்க கொடுக்கணும், அடுத்த பக்கம் தமிழை கொடுக்கணும். ஷேக் ஹுசைமின் ரஹ்மூல்லா அவர்களுடைய கருத்தின்படி தமிழில் மாத்திரம் தனி தர்ஜமா கொடுப்பது கூடாது. அரபு இல்லாமல் இன்னைக்கு சிலர் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஷேக் ஹுசைமின் ரஹ்மூல்லா அவர்களுடைய கருத்தின்படி அது தவறு என்றால் பிறகு ஒரு காலத்தில் இதுதான் குர்ஆனாக மாறிவிடும். இப்போ தர்ஜமா நீங்கள் பார்க்குறீங்க, ஷேக் அப்துல் ஹமீத் பாகவி ரஹ்மூல்லா அவர்களுடைய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பல தர்ஜமாக்கள் வெளிவந்துச்சு. எல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தால் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றுக்கு இடையில் மிகப்பெரிய முரண்பாடுகள் கூட சில இடங்களில் வரும். இது மொழிபெயர்க்கிறவருடைய பின்னணியை பொறுத்தது. அவர் ஷாஃபியாக இருந்தால் ஷாஃபிக்கு ஏற்ற மாதிரி மொழிபெயர்ப்பார், ஹனஃபியாக இருந்தால் ஹனஃபிக்கு ஏற்ற மாதிரி மொழிபெயர்ப்பார், அக்லானியாக இருந்தால் அக்லானி என்றால் யார், அக்லானி புத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர், அவருடைய புத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர் இருந்தால் அந்த அடிப்படையில் அவர் மொழியாக்கம் செய்வார். எனவே ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை செஞ்சுட்டு தான் குர்ஆன் என்று மக்கள்கிட்ட போனால் கடைசியில் மிகப்பெரிய ஆபத்து வரும். உங்களுக்கு தெரியும் உஸ்மான் அலி அல்லான் அவர்கள் என்ன செய்தார்கள் குர்ஆனை ஒன்று சேர்க்கிற விஷயத்தில், அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும் தானே. உஸ்மான் அலி அல்லானுடைய ஆர்மேனியாவுக்கு படை போயிருக்கு, அஜர்பைஜான் ஆர்மேனியா பகுதிகளுக்கு முஸ்லீம் படை போயிருக்கு. அங்கே போய் பார்த்தால் ஹுதைஃபா ரதியல்லாஹுன்னு மெசேஜ் அனுப்புகிறாங்க உஸ்மான் அலி அல்லாஹ்வுக்கு, கொஞ்சம் வந்தால் குர்ஆனை பல மொழிகளில் ஓதுகிறார்கள். ஒவ்வொருவரும் அவருக்கு ஏற்ற மாதிரி குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இதனால் குர்ஆன் முரண்பட்டு விடும் என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னோம். உமர் அலி அல்லாஹ்வு உஸ்மான் அலி அல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னா, உடனே ஹப்சா அலி அல்லாஹ்வு அவங்கள்ட்ட இருந்த குர்ஆன் பிரதியை எடுத்து அதை பார்த்து பல பிரதிகள் செய்து அந்த பிரதியோடு ஒவ்வொரு காரியையும் சேர்த்து ஒவ்வொரு பிரதேசத்துக்கு அனுப்பி சொல்றார், இந்த குர்ஆன் இந்த முஸ்ஹப் தான் இனி ஓதப்பட வேண்டும், இந்த காரிகள் எப்படி ஓதி தருகிறார்களோ அந்த முறையில் தான் ஓதப்பட வேண்டும், நீங்கள் வைத்திருக்கிற அத்தனை பிரதிகளையும் எரித்து விடுங்கள் என்று சொல்றார். என்றால் சமுதாயம் குர்ஆனை வைத்து பிளவுபடக்கூடாது என்பதில். அப்ப இந்த தர்ஜமாக்கள் குர்ஆனாக காட்டப்பட்டால் என்ன நடக்கும் என்றால் நிச்சயமாக சமுதாயம் பிளவுபடும். அதுலேயும் என்ன சொல்றோம், நம்ம பிரச்சாரம் என்ன, ஒரு கூட்டம் என்ன செய்யுதுன்னா ஒரு பக்கம் தஃப்ரீத்தில் போய் குர்ஆனை விளங்கவே முடியாதுன்னு சொல்லிச்சு, குர்ஆன் நெருப்பு, குர்ஆனின் பக்கம் செல்லாதீர்கள் அப்படின்னு அவங்க விளக்கம் சொன்ன உடனே இன்னும் ஒரு தரப்பு என்ன செஞ்சிச்சு வந்து, குர்ஆன் எல்லோராலும் புரிய முடியுமானது என்று விவாதித்தது. அப்போ மக்கள்கிட்ட என்ன போதிச்சோம்னா, உங்களாலும் குர்ஆனை புரிய முடியும் என்று சொன்னோடனே மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த தர்ஜமத்து குர்ஆன் எடுக்கிறாங்க, எடுத்து தமிழ் ஆய்வு செய்கிறாங்க. இப்போ தர்ஜமத்து குர்ஆன் எடுத்து வச்சு அதில் உள்ள இருக்கிறான் என்று வருகிறது. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம், அர் ரஹ்மான் அல் அர்ஷி ஸ்தவா, அல்லாஹ் அரசின் மீது உயர்ந்திருக்கிறான். அஹ்லு சுன்னா அடிப்படையில் மொழிபெயர்க்கப்பட்ட தர்ஜமாக்கள் என்ன இருக்கின்றால், அல்லாஹ் அரசின் மீது உயர்ந்து இருக்கிறான். இருக்கிறான் என்பதற்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவீங்க? சிட்டிங்னு சொல்லுவீங்க. இப்போ இந்த கருத்து ஒருவர் எடுத்து பேசுகிறார், பேசினா இது தஜஸ்ஸும், தஜஸ்ஸும் உண்டா குஃபுர். அல்லாஹ் அரசின் மீது என்ன செய்கிறான் நமக்கு தெரியும், உயர்ந்துள்ளான். அலா ஒர்த்தஃபா, நான் தமிழ் ஆய்வு தர்ஜமத்துல் குர்ஆனை வைத்து பார்க்கும்போது இருக்கிறான், அப்போ அல்லாஹ் சிட்டிங் ஆன் த அர்ஷ் என்ற கருத்து வரும். இப்போ தமிழ் ஆய்வு செய்ய முடியாது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வைத்துக் கொள்ளாம தவிர அதை வைத்து ஆய்வு செய்த இன்றைக்கு தோன்றியவர்கள் எல்லாம் பாருங்க யார் அவங்க, தமிழில் குர்ஆன் ஆய்வாளர்கள் தான். இதுக்கு பக்கவாத்தியமாக ஒரு சில அரபு தெரிந்தவர்கள், அறவுரையாக அரபு தெரிந்தவர்கள் போய் இணைந்து கொள்வார்கள், அது ஒவ்வொரு காலத்திலையும் வரும். ஆனால் இந்த குழப்பத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் யார் என்று பார்த்தால் தமிழில் தர்ஜமாவை ஆய்வு செய்யக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். இப்போ முதலாவது ஷர்த் தர்ஜமா மனவியா செய்வதாக இருந்தால், குர்ஆனுக்கு ஆல்டர்னேட்டிவாக தர்ஜமா அமையும் என்று சொல்லக்கூடாது. அதனால் பக்கத்தில் என்ன செய்யணும், அரபு முஸ்ஹப் இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறார். இரண்டாவதாக அய்யகூனல் முதர்ஜிமு ஆலிமன் பிமத்லூலாத்தில் அல்ஃபாப் ஃபில் லுகத்தைன், இரண்டு மொழிகளிலும் உள்ள சொற்களின் ஆழ்ந்த அர்த்தங்களை அறியக்கூடியவராக டிரான்ஸ்லேட்டர் இருக்க வேண்டும், முதர்ஜிம். இப்போ அரபு மொழியிலும் ஆழ்ந்த புலமை இருக்க வேண்டும், தமிழ் மொழியிலும் அவருக்கு புலமை இருக்க வேண்டும். இது இருந்தால்தான் அவர் தர்ஜமா பணியை செய்யலாம். மூன்றாவதாக குர்ஆனில் வரக்கூடிய ஷரியத் ரீதியான சொற்களுக்கான சரியான அர்த்தம் புரியக்கூடியவராக இருக்க வேண்டும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி உது, தயம்மும், என்னது லிஹார், லிஆன், இதெல்லாம் குர்ஆனில் வரக்கூடிய சொற்கள். அது மாதிரி முபாஹலா, இப்போ இதெல்லாம் குர்ஆனில் வரக்கூடிய ஷரியத் ரீதியான சொற்கள். இந்த சொற்களுக்கு பொருள் புரியாவிட்டால், அவருக்கு ஷரியா ரீதியான அர்த்தம் என்னென்று புரியல் என்றால், அவர் ஹவாவின் அடிப்படையில் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி அவரும் வழிகட்டும் மக்களையும் வழிகட்டு விடுவார். எனவே மொழிபெயர்க்கக்கூடியவர் அல் குர்ஆனில் வரக்கூடிய ஷரியா சார்ந்த சொற்களுக்கான பொருள்களை ஆழமாக அறிந்தவராக இருக்க வேண்டும். இந்த மூன்று நிபந்தனைகளோடு தர்ஜமா மானவியா கூடும் என்று சொல்கிறார். இது புரிஞ்சிச்சா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம், தர்ஜமா ஹர்ஃபியாண்டா ஒவ்வொரு சொல் சொல்லாக வைத்து விளக்கம் சொல்றது. இன்னா நிச்சயமாக நாங்கள் அன்சல்னா ஹூ, அன்சல்னா இறக்கி வைத்தோம், ஹூ அதனை, ஃபி இல் லைலத்தி இரவு, இப்படி என்று டிரான்ஸ்லேட் பண்ணுறது, இதுதான் தர்ஜமா ஹர்ஃபி. அது கூடாது, இது இம்பாசிபிள். ரெண்டாவது வந்து தர்ஜமா மானவியா அந்த வசனத்தினுடைய கருத்தை மக்கள் புரியக்கூடிய விதமாக கொடுப்பது. இப்படி கொடுக்கும்போது இந்த மூன்று நிபந்தனைகளையும் அவர் பேணக்கூடியவராக இருக்க வேண்டும். சரி, இவ்வளவுதான் தஃப்சீர் சம்பந்தமாக ஷேக் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உதைமின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தந்த முன்னுரை. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய வகுப்பிலிருந்து நாம் குர்ஆன் தஃப்சீருக்குள் இறங்கலாம். முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹா சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்க, சூரத்துல் ஃபாத்திஹாவில் மிக அற்புதமான பல முக்கியமான விஷயங்களை ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவற்றை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். இப்போ சொல்லப்பட்ட இந்த இதில் ஏதாவது தெளிவில்லாத விஷயங்கள் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். வேர்ட் டு வேர்ட் டிரான்ஸ்லேஷன் என்பது டீச்சிங்க்காக பண்ணுவதாக இருந்தால் பிரச்சனை இல்லை. டீச் பண்ணுறது கையில் வச்சுக்கொண்டு டீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணமுண்டால் அது தப்பில்லை. அப்போ நம்ம வந்து அதனைக்கு ஒருவர் இருப்பார் டீச்சர். இது மக்கள் மத்தியில் கொடுக்கப்படக்கூடிய ஒன்றாக ஆகுமாக இருந்தால் அந்த வேர்ட் டு வேர்ட் போட்டுட்டு பிறகு அவங்க தர்ஜமா மானவியாவையும் அந்த இடத்துல கொடுக்கணும். அப்படி கொடுக்காம செய்தார்களாக இருந்தால் தப்பு. புரியுதானே? இப்போ குல் ஹுவ அல்லாஹ் அஹத் போட்டுட்டு நாலு சொற்களுக்கு உரிய மீனிங்கை பக்கத்தில் கொடுக்குற, இது தர்ஜமா ஹர்ஃபியா லஃப்லியா கொடுத்துட்டு கீழே அவர் அடுத்ததில் எழுதணும் என்ன, குல் ஹுவ அல்லாஹ் அஹதுக்குரிய பூர்ணமான மீனிங்க. இதை தராமல் தந்தால் ஷேக் உசைமின் ரஹிமுல்லா அவர்களுடைய கருத்தின்படி அது கூடாது. பெரும்பாலான அறிஞர்கள் இந்த கருத்தில் தான் இருக்கிறாங்க. அது வழிகெடுத்து போட்டு தப்சீர் திராயா, தப்சீர் திராயா, தப்சீர் மசூர் என்பது கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்று. திராயான்னு சொன்னால் அஃப்வன், தப்சீர் பிர் ரிவாயா, தப்சீர் பிர் ரிவாயா, ரிவாயாண்ட ரிவாயாண்ட என்ன அறிவிப்பு, அதாவது சஹாபாக்கள் ரசூல்லா தாபியன்கள் சொன்ன விஷயங்களை அறிவிக்கிறது. அதுவும் தப்சீர் பிர் ரிவாயாவும் தப்சீர் பில் மசூரும் உண்டு. தப்சீர் பில் மாகூல் பி திராயா என்பது ரெண்டும் உண்டு. அதாவது இந்த அல்லாஹ்வால் நமக்கு தெரியல, இமாம் இப்னு தைமியா அதில் என்ன சொன்னாங்கன்ற தெரியல. சில குஃப்ர் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கலாம், குஃப்ர் ஆகும் என்று. என்ற அடிப்படை ஒன்றை மறுப்பதாகும். அவர் காஃபிர் அல்ல. சஹாபாக்களுடைய இஜ்மாவை மறுப்பதனுடைய சட்டம் என்னென்று கேட்டால் அது குஃப்ர் என்றால் அது ஒரு அடிப்படை. குர்ஆன் சுன்னா என்ற அந்த இரண்டும் இருக்கு அடிப்படைகளாக. இப்போ குர்ஆனை மறுத்தால் என்ன குஃபுர், ஹதீஸை மறுத்தால் குஃபுர். அதே போல இஜ்மாவை மறுத்தால், இஜ்மா சஹாபாவை மறுத்தால் குஃப்ர் ஆகும். இந்த கருத்து எல்லா உலமாக்களும் முன்வைக்கக்கூடிய கருத்து. அதே டைமில் ஒருவர் ஒரு ஹதீஸை மறுக்கிறார், ஒரு சேட்டன் ஹதீஸை. இப்போ இவர் நிலை என்னண்டா, இவரும் குஃப்ரை தான் செய்கிறார், ஆனால் அவர் காஃபிர் அல்ல. செய்வது குஃபுர், காஃபிர் அல்ல. இதில் லாஜிக் வரக்கூடாது. என்ன சொல்கிறது, திருட்டு என்று சொல்லலாம், திருடன் என்று சொல்லக்கூடாது. இப்படி கேட்கறது கேட்டு மக்களுக்கு அதான் சரியாகப்படும். இது சும்மா இதால் ஒரு பிரச்சனையும் வரல. இதில் காஃபிர் என்று சொன்னோம்னா நிறைய பிரச்சனை அதில் வரப்போகுது. எனவே ஒரு குறிப்பிட்ட நபருக்கு காஃபிர் என்று தீர்ப்பு வழங்குவது மிக ஆபத்தானது. அது வந்து ஹதீஸா இல்லையா என்பதில் கருத்து ஒருபாடு இல்லா. தச்சித்தம் உம்மதி அலா வலாலா, என்னுடைய சமுதாயம் வழிகேட்டில் ஒன்றுபடாது என்று சொன்னது ஹதீஸா இல்லையா என்பதில் கருத்து ஒருபாடு இருக்கு. அதில் ஹதீஸ் என்ற நிலையில் வரக்கூடிய சனத் அறிவிப்பாளர் வரிசை பலவீனமானது. இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் இதை சொன்னார்கள் என்று வரக்கூடிய செய்தி கருத்து ஒருபாட்டுக்கு அப்பால் சஹிஹானது. அதையும் கருத்து சரி. லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி அலா அலல் ஹக், சத்தியத்தில் என்னுடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் என்ற கருத்து, என்ற ஹதீஸினுடைய விளக்கம் என்ன, என்னுடைய சமுதாயம் வழிகேட்டில் ஒன்றுபடாது. மொழிபெயர்ப்பு பார்க்கல, எந்த அளவுக்கு அது பெர்ஃபெக்டாக இருக்குமன்றதெல்லாம் முடியுமானவரும் வச்சுவாங்க. அந்த இல்லாமல் இருக்கிறத விட பரவாயில்லை. ஆனால் சரியாக நம்ம அடிப்புறிப்புகள் எல்லாம் சேர்த்து கொடுத்தாங்க அந்த ஃபுட் நோட்ஸோட. அவங்க டீமை பொறுத்த வரையில் நான் நினைக்கிறேன் மக்களை மிஸ்கைட் பண்ண மாட்டாங்க. அதுலேயும் வந்து தப்சீர் அந்த அவங்க பண்ணுறது வந்து இவர் சாபூனியுடைய சுருக்கத்தை வச்சு தான் பண்ணுறாங்க. சாபூனி வந்து அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை தகவில் பண்ணக்கூடிய ஒருவர். நம்ம நுணுக்கமான விஷயம் இது என்ன, மக்களில் பொறுத்தளவில் விழிப்பு இல்லாதவங்க தானே, அதை எடுத்துக்குவாங்க. தப்சீர் இப்னு கதீர்லேயே வருதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது மொழிபெயர்ப்பாளர் பிரச்சனை. இது இவன் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹிவங்க அவங்க மலக்கல்னு சொல்லு. அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இஹ்லாஸை தருவானாக. கற்றவற்றை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கவும் பிறருக்கு எத்தி வைக்கவும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறோம். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த.